الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي الا بالله، عليه توكلت واليه انيب. حسبي الله. نحمده ونصلي على رسوله الكريم، اما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَإِذَا ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِن ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِي الظَّالِمِينَ. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரின் மேனான கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வெளியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குடும்பி இருக்கிற அத்தனை பேருக்கு மீதும் அல்லாஹின் பேரர்கள் என்று குறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, கருதி கொண்டிருக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, பாலிவர் நண்பர்களே, மாணவர் கண்மணிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த பல்வேறு உபகாரங்களின் வெளிப்பாடாக இப்போது அவன் தந்திருக்கிற அவனுடைய வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயலாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறானே, அந்த ரப்புக்கே சர்வபோக்கு முடித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை புரிய வைத்தாய், எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்தாய். இதனுடைய நன்றி, இதனுடைய முடிவு, இதனுடைய ஆரம்பம் எல்லாம் இதையே சார்ந்தது. ஆகவே இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உங்களுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பேங்களை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக. ஆமீன் சொல். எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக. எங்களுடைய மனைவி மக்களை, எங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களை நீ பொருந்திக் கொள்ளுவாயாக. மரண தருவாயில் களிமாவோடு மரணிக்கிற நசீபை எங்கள் அத்தனை பேருக்கும் தருவாயாக. எங்களுடைய கடைசி நேரத்தை லேசாக்கி தருவாயாக. எங்களுடைய கடைசி காலத்திலே பரக்கத்து நிறைந்த ஒரு காலமாக ஆக்கி தருவாயாக. யாரிடத்திலும் எதற்கும் கையேந்தாத நிலையை ஏற்படுத்தி தருவாயாக. உன்னிடத்திலே ஏந்திய கையை நாங்கள் மரணிக்கிறவை, உன்னிடத்தில் மட்டுமே ஏந்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தருவாயாக. வாழ்க்கையில் எங்களுக்கு எதெல்லாம் படிப்பினை வைத்திருக்கிறாயோ அதெல்லாம் பார்க்கிற போது எங்களுக்கு படிப்பினையை தருவாயா, அதை புரிந்து கொள்ளுகிற அந்த ஆற்றலை கொடுப்பாயா, சத்தியத்தை சத்தியம் என விளங்கி அதன்படி அமல் செய்கிற நசீபை எங்களுக்கு தருவாயா, அசத்தியத்தை அசத்தியம் என்று தெரிந்து அதை விட்டு தூரமாக இருக்கிற நசீபை எங்களுக்கு தருவாயா, எங்களை முஸ்லீம்களாக மரணிக்க செய்வாயா. இணையத்திற்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உண்டான ஒரு ஆயத்தை நாம் இங்கே படித்தோம். அதனுடைய விரிவுரையை தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான். அந்த சோதனையை பற்றி உண்டான முழு வரலாறையும் அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்துகிறான். அதிலே நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் ஐந்து விதமான செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கப்பட்டதை குறித்து அல்லாஹ் இந்த ஆயத்திலே பேசுவதிலே ஐந்து விதமான காரணங்கள், ஐந்து விதமான பேசிக்ஸ், ஐந்து விதமான கான்செப்ட் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் ஒன்றாவது, அவர்கள் எதற்காக வேண்டி சோதிக்கப்பட்டார்கள், வாட் இஸ் த டெஸ்ட், எதற்காக வேண்டி உலக மனிதர்களுக்கு அல்லாஹ் தர சோதனையை கொடுக்கும் சொல்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதுக்காக வேண்டி கொடுத்தான். ரெண்டாவது ஏரியா ஆஃப் த டெஸ்ட், எந்தெந்த வகைகளெல்லாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் சோதனை வந்தது, அது அல்லாஹ் மற்ற உம்மத்திலே உள்ள அத்தனை பேருக்கு எப்படி அப்ளை பண்ணுவான் அப்படிங்கிறது குறித்து இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது ரிசல்ட், எல்லா பொருளுக்கும் முடிவு உண்டு. அந்த ரிசல்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் எப்படி இருந்துச்சு, மூமின்களுடைய விஷயத்தில் எப்படி இருக்கும், பர்டிகுலராக கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுடைய உங்களை பற்றி உன் விஷயத்திலே உன்னுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இந்த ஆயத்தில் பேசுகிறது. நான்காவது அதனுடைய கிஃப்ட், ரிசல்ட் வந்து சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிஃப்ட் வரும், அப்படி இல்லைன்னா அதற்கு வேறு எதிரான ஒரு செய்தி வரும். அப்போ அந்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை குறித்து அல்லாமல் பேசுகிறேன். ஃபிஃப்த் ஒன், அஞ்சாவது, அந்த கிஃப்ட் உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள் அது நிரந்தரமாக இருக்குமா அல்லது அது மாறிக்கொண்டே இருக்குமா என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதில் முதலாவது விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம், எதற்காக வேண்டி இந்த சோதனை இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நடந்துச்சு, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கும் இந்த உலகத்தினுடைய மேன்கைண்ட் ஹோல் வசதியை என்று சொல்லுகிற ஆதமுடைய மக்களுக்கும் எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது வகையில் ஏரியா ஆஃப் த டெஸ்ட், எப்படியெல்லாம் எல்லாம் சோதிப்பான் ஒரு மனுஷனை, அவனுடைய சோதனையினுடைய கட்டங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை குறித்து ஒரு 30 விதமான செய்திகளை நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான ஆரம்ப அந்த சோதனையை குறித்து அன்றைய தினத்தில் ஒரு சுமாரான ஒரு விளக்கத்தோடு அது அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சில செய்திகளை நான் சொன்னேன். அதில் இதை இங்கே கேட்டுட்டு அதுலேருந்து ஒருத்தர் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டார், அதில் 9 விதமான செய்திகள் தான் இருக்குது, அந்த 10 சொல்லிங்களா, அந்த ஆயத்தை எடுத்து ஐ ஹர்ட் தட் ஆயா பட் ஐ ஒன்லி ஃபைண்ட் 9, வாட் அபவுட் த 10 அப்படின்னு கேட்டார். 10th ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் அந்த ஆயத்தில் சொல்லும்போது கடைசியாக முடிக்கக்கூடிய அந்த செய்தி அதை வந்து அவர் அதை வந்து அக்கௌண்ட்டில் எடுத்துக்கல, மற்ற எல்லா தாயும் தௌபா செய்யக்கூடியவர்கள் ஆமிதும், வணங்கக்கூடியவர்கள் ஆமிதும், எல்லாமே கூப்பிடப்படக்கூடியவர்கள். நான் அன்றைக்கே சொல்லும்போது சொன்னேன், நல்ல ஒரு டீச்சர்யமான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம இதை வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த ஆயத்தை அந்த சூரா வந்து சூரத்துள் பரா என்று சொல்லுகிற சூரத்துள் பராக 112 வசனத்தை நம்ம என்ன செய்வோம், ஒரு லிஸ்ட்டு போட்டு டெய்லி முன்னாடி வச்சு நம்ம கடை கணக்கு, நம்முடைய வாழ்க்கை கணக்கு, நம்முடைய சொத்து கணக்கு, பேங்க் பேலன்ஸ் எப்படி பார்க்குறோமோ அப்படி இதையும் நம்ம வந்து பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டால் நாம் கண்மூடிய பின்னே நமக்கு முன்னால் இருப்பது இவைகள் மட்டுமே, இது மட்டும்தான் என்ன செய்யணும் நிற்கும், நம்முடைய கோடிகள் நம்முடைய எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான், கழட்டிட்டு தான் விடுவான், போகும்போது வேட்டையெல்லாம் உயிருவான் எது செய்யாது. ஆனால் இந்த 10 கபூர்ஸ்தானில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் அவர்கள் சொல்கிறார். அதனால இந்த விஷயத்தில் ஹவ் ஐ எம் டெவலப்பிங் மை ஸ்கில்ஸ், இதில் என்னுடைய அறிவு சம்பந்தமான என்னுடைய உழைப்பு சம்பந்தமான முன்னேற்றம் எவ்வளவு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எதில் நாம் கவனம் செலுத்துகிறோமோ அல்லாஹ் பாதைகளை திறந்து விடுறான். வல்லதீன ஜாகரூ ஃபீனா லநஹியன்னஹும் சுபுலனா, எது எதில் ஒவ்வொரு மனுஷன் போகணும்னு ஆசைப்படுறானோ அது அதில் அல்லாஹ் காட்டிட்டே இருப்பான், அவன் படம் போயிட்டே இருப்பான். இல்லையே நான் போகிற பாதை தப்பாக இருக்குது ஆனால் நான் போக போக திறக்குது அப்படின்னு கேட்டால் அது முடிவில் தான் இருக்குது, எனக்கு திறக்குது அப்படிங்கிறதுக்காகவே அதெல்லாம் செய்கிறது கிடையாது. இப்போ வந்து நல்லவனாக இருக்கவனுக்கெல்லாம் நோய் வந்துருந்து திடீர்னு மூத்தா போயிடுறான், நான் இவ்வளோ அநியாயம் பண்ணுறேன் அவங்களே தெரியல, நான் இவ்வளோ அநியாயம் பண்ணுறேன் இவ்வளோ போய் சொல்கிறேன், இல்லை நல்லா நல்லா அப்போ நான் கரெக்டாக தான் இருக்கேனா அப்படின்னா அதில் நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகிறோமோ அல்லாஹ்வுடைய சுன்னத்தை இல்லாமல் அந்த சோதனை எப்படியே கொடுக்குறது, ரைட்டு நல்லா போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த கடைசி நாள் அந்த நிமிடங்கள் அதற்கு தான் வழிகளையும் காட்டப்பட்டிருக்கிறது, அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நல்லா ஒரு தலைவர் நான் கூப்பிடல. ஏன்னா குர்ஆனில் சொல்லும்போது ஒரு ஆயத்தில் நல்லா சொல்லுவான், அதாவது நம்ம கொண்டிருக்கக்கூடிய பிளஸ்ஸிங் அதாவது பிலீஃப் நம்பிக்கை இருக்கிறதே அதில் வந்து முதலாவது சொல்லியிருக்கோம், ஐ ஆம் பிலீவிங் அல்லாஹ், நம்ம என்ன சொல்லுவோம், நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், ஆமன்து பில்லாஹி ஓ மலாயிக்கத்திஹி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, அல்லாஹ்வையும் வேதங்களையும் மறுமை நாளையும் மலக்குகளையும் விதியையும் போட்டு நான் நம்பிக்கை கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்போ இந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் உள்ள ஒவ்வொரு செய்தி இருக்குது, ஆனால் இந்த கடைசியாக இந்த பிலீஃப் அபவுட் த ஃபெய்த் அதாவது இந்த இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல விதி, என் தலையெழுத்து விதி அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் சார்பில்லாத நிலையில் தான் அதில் ஈமான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய டேஞ்சரான சப்ஜெக்ட். ஃபைனான்ஸ் அனாலிசிஸ் சொல்லும்போதே சொன்னாங்க விதியை பற்றி அதிகமாக பேசாதீங்க அது நம்ம கையில் உள்ளது இல்லை, அதனால் ஆனால் அந்த விதியை எப்படி நம்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. 4 விதமான பேசிக்கில் தான் ஒரு முஸ்லீம் விதியை நம்பி ஆகணும், அந்த நான்கு விதமான பேசிக் ஒரு மூமெண்ட்டை இல்லை அல்லது அது சம்பந்தமாக நமக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் விதியை நம்பியவர்களாக ஆக முடியாது, விதியை நம்பியவர்களாக ஆக முடியாது. அதுக்கு ஒரே ஒரு குரான் வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது குரானில் சொல்லுவான், அதாவது காஃபிர்கள்லாம் கியாமத்தினால் வந்து சொல்லுவாங்க, அதாவது காஃபிர்கள் கியாமத்தினால எல்லாத்தையும் ஒன்றா நிறுத்தி எல்லாம் கேள்வி கேட்பான். அப்போ இந்த உலகத்தில் பொதுவாக எல்லாருக்குமே வந்து என்னென்னா காரணம் சொல்லி பழக்கணும், அதுக்கு ஒரு மூலம் இருக்குது, நம்ம மனிதனுடைய ரைட் சைடு மூலத்துக்கு காரணம் சொல்கிற மூலம் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லும். எது எடுத்துக்கிட்டாலும் தெரியும் நம்ம இப்போ போக முடியாது, இன்னைக்கு தப்சீருக்கு போக முடியாதுன்னு சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு சீட்டு கட்டிலேருந்து சீட்டை போடுற மாதிரி காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை இங்கேருந்து போகிற வழியில் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன சரி, உடம்பு கூட ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஜுரங்கம் வருமோ, மதியானம் சாப்பிட்டது பிரியாணி சரியில்லை, இதெல்லாம் எங்கேயும் வருது அப்படின்னு சொன்னால் அப்படியே கொடுக்கும் மைண்டு, அதுக்குள்ளே ஏற்கனவே ஸ்டோரேஜ் இருக்குது நிறைய இது மாதிரி காரணம் சொல்லி அந்த மூளை இருக்கு. அது என்ன செய்யும், அது அங்கேயும் வேலை செய்யும். கேமத்து நாங்கள் அல்லாட்ட வந்து சொல்லுவானா, யாருந்தா அது தண்டனை கொடுக்குற அநியாயமாக தெரியும் அவனுக்கு. ஒரு பூமி ஒருத்தன் வந்து ஒரு மனுஷன் கேட்பான் அல்லாட்ட, இந்த உரையாடலை அல்லாஹ்வுத்தால குர்ஆன்ல கொண்டு வரான், அந்த டைலாக் செல்வி இருந்தது அல்லாட்ட வந்து கேட்பானா, என்ன உனக்கே அநியாயமா இல்லையா, உடனே அல்லாஹ் கேட்பானா என்ன அநியாயம். அப்போ அவன் சொல்லுவானா, லவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாவுனா, என்ன அழகான வார்த்தை தெரியுமா, லவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரக்னா வலா ஆபாவுனா, நீ மட்டும் நாடி இருந்தால் நான் கோயிலுக்கு போயிருப்பேன், சாமி போனா காப்பி ஆகிருப்பா, இல்லை எங்கள் அப்பா காப்பி ஆகிருப்பாரா, இல்லை சாமி கும்பிடுமா, இது ஓன் நாட்டம், என்ன அழகாக பேசலாம் பாரு, இது ஓன் நாட்டம் தானே, நீ நாடி தானே என் கோயிலுக்கு அனுப்புனேன், நீ நாடி தானே சாமி கூட வச்ச, இஸ்லாத்தை விட்டு பெரிய தலைவர் வச்ச, இல்லை உன் நம்பிக்கையை கெடுத்த, எல்லாம் யார் செஞ்சது, நானா செஞ்சேன், இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கிறது யார் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பதில் தான் இந்த நாளையும் எப்படி நம்பணும், அதுக்கு ஒரு நாளைக்கு சொல்லுவோம், இப்போ அதுக்குள்ளே போனால் நமக்கு நேரம் இருக்காது. அப்போ அல்லாஹ்வுத்தாலா இந்த இடத்துல சொல்கிறான், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ்வுத்தாலா இந்த செய்திகள் எல்லாத்தையும் கொடுக்குறான், தாயிதூன் ஆபிதூன் ஹாமிதூன், அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் இதை எழுதிக்கணும், வரிசையாக லிஸ்ட்டு போட்டு 30 நாளைக்கு போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தௌபாவினுடைய விஷயத்தில் நான் எவ்வளோ டெவலப் ஆகியிருக்கேன், அதே மாதிரி இபாதத்தினுடைய விஷயத்தில் எல்லாம் போர் என்னுடைய முன்னேற்றம் எவ்வளோ இருக்கிறது, மிஞ்சி போனால் மிஞ்சி ரொம்ப வந்து இதுதான் இவருடைய போல் அவருடைய மறுமை லைஃப்பை முடிவு பண்ண போதே கணக்கு, அதுக்கான 5 நிமிஷம் ஒரு மனசை கொடுக்க முடியாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னால் அப்படின்ன விட நஷ்டவாளி இந்த உலகத்தில் யாருமே இல்லை, உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ இது என்ன அப்படின்னு, ஏன்னா இது புரிதலில் தான் இருக்குது, எந்த விஷயத்தையும் இந்த உலகத்தில் பாருங்கள், இப்போ நம்மளாம் இங்கேருந்து ஜமாத்து தொழுகைக்காக வேண்டி வந்துட்டோம், நம்மளாம் சுமையாக இருக்கோம், இல்லை தொழுது முடிச்சுட்டு உட்காந்து பயான் கேட்குறோம், நம்மளாம் சுமையாக இருக்கும், உங்களுக்கு 1000 வேலை இருக்கும் எனக்கு 1000 வேலை நினச்சிருந்தா காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் இப்போ வெளியே உள்ளவங்கள்ட்ட போய் கேளுங்க, நிறைய பேர் சும்மா தான் இருப்பான், ஆனால் கேட்டால் 1000 காரணம் சொல்லுவான், ஏன்னா அந்த பழக்கம் இல்லை. அதில் உள்ள ஒரே ஒரு செய்தி தான், நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம், தொழுகிறதுங்கிறது நிறைய பேருக்கு பழக்கம் தான், எல்லாரும் வந்துடுறோம், என்ன தொழுதோம் மகரிப்பில் ஃபஸ்ட் கயத்தில் என்ன ஓதுனார், ஆமாம் என்ன ஓதுனார், அஜித்துக்கு கேட்போம், அஜித்துக்கு போய் கேட்டால் சில நேரத்தில் அஜித்துக்கே தெரியாது எதோ ஓதணும், அப்படி ஏன்னா அப்படி பழக்கமாகி போயிருது இல்லை, சில விஷயங்கள் அப்படி பழக்க வழக்கமாக இருக்குது, அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு விவாதத்தினுடைய விஷயத்தில் பழக்க வழக்கம்லாம் இல்லை, அது அதற்கென்று அதனால தான் ஆகியும் என்ற இந்த வாசகமே இங்கே சொல்லப்படுது. அப்போ மாறணும் அப்படிங்கிறது நம்முடைய மென்டல், இன்னெல்லாம் அல்ல யுகையுருமாவி கொம்மி ஹத்த யுகையுருமாவியம், ஒரு அற்புதமான ஆயுதம். இன்னைக்கு உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் போயிடும், புத்தக வெளியீட்டு புத்தக கண்காட்சி, அது பேர் தப்பா அப்போ சொன்னான், இன்னைக்கு உலகத்திலே அதிகமாக விற்கப்படக்கூடிய புத்தகங்கள் எது எதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையிலையும் போடுறான். இப்போ இந்த கரண்ட் இயரால் உலக லெவலில் அதிகமாக மக்களால் பார்க்கப்படக்கூடிய விற்கப்படக்கூடிய புத்தகம் எது அப்படின்னு சொன்னால், முதலாவது மெடிசன் சம்மந்தப்பட்ட டாக்டர்கள் வாங்குறது இல்லை, பொதுமக்கள் வாங்குறாங்க, எல்லாருக்குமே சுகர் வந்துருச்சு பிபி வந்து, சும்மா நாங்கள் அதை பார்த்தோன்னே எப்படி வாழ்வது, சுகரோடு நீங்கள் எப்படி வாழ்வதுன்னா உடனே எவ்வளோ 100,000 ரூபாய் வச்சுங்க, அது ஏதாவது ஒன்று படிச்சுப்போம், இன்னும் நிறைய வந்து அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் பொதுமக்கள்கிட்ட வந்துருச்சு மெடிசின் சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது புத்தகம், சைக்காலஜி சம்மந்தப்பட்ட புத்தகம் நிறைய இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், என்னை நானே எப்படி முன்னேற்றிக் கொள்வது, சுய முன்னேற்ற புத்தகங்கள் நிறைய விற்கிறது. இன்றைக்கி அது மூணாவது லெவலில், அதுதான் சுய முன்னேற்ற புத்தகம். இப்போ அந்த சுய முன்னேற்ற புத்தகத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த விஷயத்தில் நம்மளுடைய சுய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு தான் இது ஒரு வழி. அது நல்லா புத்தகம், இதில் சொல்லும்போது சொல்கிறான் கடைசி எல்லாம் சொன்னால், இதுதான் இங்கே உள்ள செய்தி. பஷீரி மூமின், மூமின்களுக்கு பஷாரத் சொல்லுங்கள். பஷாரத் என்று சொன்னால் நல்வாழ்த்து சொல்லுவது என்று அர்த்தம். நல்வாழ்த்து, வாழ்த்து என்று அர்த்தம். அல்லாஹ்வுத்தாலா இதை பல இடங்களில் சொல்லுவான். ஒரு மனிதருக்கு நான் பெண் குழந்தைகளை கொண்டு பஷாரத் சொன்னார், இதா புஷ்யர் ஆகது கும்பில் உன்ச. இன்னைக்கு 2015 பெண் சிசு கொலை அப்படிங்கிறது பயங்கரமாக பேசப்படக்கூடிய இந்த காலத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொன்னால், இதா புஷ்யர் ஆகதுக்கும் பில் உன்ச, உங்களிலே ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சுப செய்தி சொல்லப்பட்டார். என் புறத்தில் உண்டான வாழ்த்து உள்ளே கொடுக்கிறதுங்கிறது எது? நம்ம செய்யறது, நான் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிறது இல்லை. அல்லா சொல்கிறான், நீ செய்கிறது இல்லை, ஒரு திறமை இல்லை, வாரி இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, நான் செய்கிறது. அது நான் எப்படி தர்றேன் அப்படின்னு சொன்னால், பசாரத்தை தர்றேன், என்னுடைய சுப செய்தியோடு தர்றேன். ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான ஒரு நேமத், அது ஒரு நேமத். அல்லாஹ் சொல்கிறான், இதே மாதிரி மூமின்களுக்கு இந்த சிஃபத்துகளை கொண்டு நீங்கள் பஷாரத் செய்யுங்கள், அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய நலவுகளை கொண்டு பஷாரத் செய்யுங்கள். ரெண்டாவது என்னென்னா, ஒரு மூமினுடைய எல்லா எண்ணங்களும் எப்போதும் நல்ல வார்த்தைகளாக தான் அடிக்கடி சொல்வது உண்டு. பெருமானார் ஒரு சின்ன வாசகத்தில் சொல்லும்போது சொன்னாங்க, மனுக்காயோகம் இல்லாத யோகம், யார் உங்களுடைய அல்லாஹ்வை மறுமையை நம்பி இருக்கிறீர்களோ அவர் நல்லதை மட்டுமே பேசட்டும், நல்லதை மட்டுமே, அது என்ன, நல்லதை மட்டுமே பேசட்டும், பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க பெருமானார். இது அப்படிப்பா நல்லதை பேசுறது, குரானை பேசு, அதீசம் பேசு, அப்படி இல்லை. இன்னைக்கு கரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பி பாசிட்டிவ்னு அர்த்தம். யாராவது வந்து ஏதாவது சொல்றாங்க, நான் வந்து துபாய்க்கு போகலான்னு இருக்கேன், ஒருத்தர் வந்து கேட்குறார், உடனே நம்ம சொல்கிறோம், மற்ற எல்லாம் நல்ல முடியலாம், நல்லபடியாக போங்க, நல்ல வேலை கிடைக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்கும் அவருடைய? இப்போ இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க, ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன், நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சிக்கி கிடைக்குன்னு இருக்கேன், அல்ஹம்துலில்லா நல்லா கிடைக்கும் தம்பி, ஒன்றும் பரவாயில்ல, கையை போங்க, நல்லா மார்க் வருங்க, சூப்பராக போங்க அப்படி சொல். அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? ஒருத்தன் இப்போ வந்து நம்மள்கிட்ட ஒரு துபாய்க்கு போகிறேன்னா, துபாய்க்கு அப்படியா, ஏய் அதையே ஊற்றி மூடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே போய் ரோட்டில் நிற்க போறியாது, இருக்கவனே அங்கே என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரு கம்பெனியும் வேலையே கிடைக்க மாட்டேன்னா நீ அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. இதை சொல்ல சொல்ல அவன் வைக்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். அவன் ஏன்டா இவன்ட்ட போய் சொல்லணும்? ஒரு ப்ளஸ் டூ மாணவர் வந்து சொல்கிறான், இன்ஜினியர்கிட்ட, இன்ஜினியரிங் படிக்க போகிற, படித்தவன்லாம் உருப்பிட்டான், போ, பல காலேஜ் கும்போணத்திலே மூடிருக்கேன், நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு ஒருத்தர் கேட்டால், அந்த பையன் என்ன செய்வான்? இந்தால எப்படி பார்ப்பான்? நல்ல நல்ல வந்து இவன்ட்டு சொன்ன பாரு, கிடைக்கிறது கிடைக்காம போயிருப்போம் இவன்ட்டு சொன்னான் அப்படின்னு அடுத்து எதையுமே சொல்ல மாட்டான், உண்டா இல்லையா? அப்போ பெருமான சொன்னால், பீ பாசிட்டிவ் இன் யுவர் வேர்ட்ஸ், உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், பஷாரத்தோடு இருங்க. அது நடக்கிறது நடக்காதுன்னு அவன் வேலை, நல்லது சொல்றது உங்கள் வேலை. பெருமானார் அதான் சொல்லும்போது சொன்னாங்க, எஸ்ஸிரும் வலா து அஸ்ஸிரும். இன்னைக்கு 2015 எல்லா முஸ்லீம்களுக்கும் அஜரத்துமார்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் தேவையான ஒரு விஷயம், எஸ்ஸிரும் வலா து அஸ்ஸிரும், பஷிரும் வலா து நஃபிரும் அப்படி எழுதி பள்ளியாசல்ல பள்ளியாசல் மாட்டணும் இந்த வார்த்தையை. எஸ்ஸிரும் இஸ்லாத்தை யாராவது கேட்டால் லேசாக சொல்லுங்க, மார்க்குங்கிறது வாழ்க்கைக்கு லேசான ஒரு செய்தி. எஸ்ஸிரும் வலா து அஸ்ஸிரும், அப்படியா வாங்க உட்காருங்க, எத்தா ராஜ்ய தொழாட்டி நீ நிறைய கூப்பிட்டு இருப்ப, உன் சொல்லத்து சொல்ல முடியா, யோசிச்சு அவ்வளவுதான், உனக்கு பாதி நரகம் போன. இப்படி சொல்ல சொல்ல அவன் என்ன செய்வான்? ஐயோ துளுக்கு பேருலாம் இப்படியா, நம்ம பாய சொல்வான், எப்ப பார்த்தாலும் நரகம் நரகம் நரகம், உள்ள தூக்கி போடுவேன், எல்லாம் நல்லா கொடுத்து எரிச்சு விடுவான். என்னடா நீங்க பேசுறீங்கன்னு, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படித்தான் சொல்லி கொடுக்குறோம். யாராவது ஒரு பிள்ளைகிட்ட போய் அல்லா உன்னை நல்லபடியா வச்சிருப்பாங்க, ஆனா சொல்றாங்க சேட்டா பண்ண மாட்டான், அல்ல அனுப்பேன் உனக்கு தூக்கி நிறையத்தில் போட்டுருவேன், இந்த பிள்ளைக்கு அப்படியே ஸ்டோர் ஆகும், அது சின்ன வயசு தானே, அல்லாமலே அவன் அடிக்கிறவன். புரியல, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே என்னைக்காவது அல்ல உன்னை பார்த்துக்கிறான், உனக்கு சாப்பாடு கொடுக்குறது அல்ல, உனக்கு பொருள் வைக்கிறது அல்ல, உன்னை நல்ல உனக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்கிறது அல்ல, உனக்கு படிப்பு கொடுக்க, இப்படி பொதுவான நடைமுறையில் இது இல்லை. ஒரு வீட்டில் சொல்லுவாங்க, இன்னொரு வீட்டில் சொல்லுவாங்க, எல்லா ஊர்லேயும் பொதுவாக சொல்கிறது இவர் இப்படிலாம் செஞ்சு அல்ல உன்னை தூக்கி நிறையத்தில் போட்டுருவேன்.
அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன செய்வான் அந்த பையன் அப்படின்னா, அல்லாஹ்னாலே அவன் நரகத்தில் போடுறவன். தப்பான கான்செப்ட், இப்படி கொடுக்கவே கூடாது ஒரு மனுஷனுக்கு. அப்போ பெருமானார் அந்த இடத்துல சொன்னாங்க,
எந்த விஷயத்தையுமே லேசுபடுத்தி அவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுங்க.
யார் எதை வந்து கேட்டாலும் அது அப்படியே ஒரு பெரிய இன்னைக்கு அதுதான், இன்னைக்கு அதுதான் ஸ்டைலும், அதுதான் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங்னால அப்படியே ஒரு சின்ன விஷயத்தை கூட அப்படி போட்டு ஒரு பெரிய படத்தை போட்டு அது ஒரு பில்டிங் மாதிரி காட்டுறது இன்னைக்கு ஒரு வாய் பேச்சுக்கு அது ஒரு ஸ்டைல். ஆனால் பெருமானை சொன்னால் லேசாக சொல்லுவோம், அது குரான் பரது தொழுகைக்கு முன்னாடி ஒரு பக்கம் அந்த குரானில், பரது தொழுகைக்கு முன்னாடி ஒரு பக்கம், ரெண்டு பக்கம் வந்தீங்கன்னா அஞ்சு இதில் பத்து பக்கம் ஒரு ஒரு ஜூஸும் முடிஞ்சிடும் ஒரு நாளைக்கு. பரது தொழுகைக்கு முன்னாடி ஒரு பேஜு, பரது தொழுகை முடிச்சுட்டு ஒரு பேஜு, ரெண்டு பேஜு, அஞ்சு பத்தில் ஒருத்தர் முன்னாடியும் பின்னாடியும் ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேஜ் ஓதுறாரு, ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸும் முடிச்சுடுவார், ஒரு மாதத்தில் ஒரு குரான் சத்தம் பண்ணிடுவார். இந்த குரானில் இந்த சவுதி குரான் பிரிண்டர் இப்படி ஒருத்தர் சொல்லுங்க, நாளைக்கு நீ ஒரு குரான் ஓதியாகும், ஒரு குரான் எத்தனை பக்கம் ஆச்சியாகும், பன்னெண்டு புக் ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துல நேரம். இப்போ எஸ் பஷிரு வலா துணப்பிரு, எப்போ யார் எந்த செய்தியை வந்து சொன்னாலும் பஷாரத்து சொல்லுங்கள், நல்லா நடக்கும், நல்லா இப்படி இப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சிக்கலை. இன்னைக்குள்ள சயின்ஸில் சொல்கிறான், அவருடைய ஆரா அவருடைய அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அவருடைய ஆரா என்று சொல்லக்கூடிய அவருடைய பாடி இந்த மேக்னட்டிக்கல் பாடி அது அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போகுமா. அவங்க உள்ளே யார் வந்தாலும் அவங்க ஒரு சந்தோஷமா இருக்காங்க, அந்த ஆண்டையா எதை போய் சொன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாண்டா, ரொம்ப நாளும் போய் சொல்லிட்டு போவாங்க, சில பேர் இருப்பாங்கல்ல ரொம்ப நாளும் போய் மாசாலா பார்த்து கல்லந்தரையா எல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கும் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். போகும்போதே நீ இவன் வந்து இப்படி நம்ம நெகட்டிவாக பேசினான்னா பக்கத்திலே வரமாட்டான். அப்போ பெருமானார் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நல்லதையே பேசு. சரி, நல்லதையே பேசாத காலமும் வரும்ல, எப்போ பார்த்தாலும் நல்லதையே பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தன் இங்கேருந்து வர்றான், அங்கேருந்து சொன்னால் ஆஜியார் எனக்கு இருக்க கஷ்டத்தில் ஒன்றுமே செய்ய முடியல, பள்ளியாசிரியருக்கு போனால் மதரசா ஒரு சொல்லணும் வர்றேன், பள்ளியாசிரியருக்கு வர்றேன், கொமர்காசிரியர் வர்றேன், கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பாக்கெட்டில் இல்லை, நான் என்ன செய்யறது அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணேன், பேசாமல் ஏடிஎம் உடைச்சிடலாங்க, ஏரியாக்கு ஏரியா ஏடிஎம் வச்சுருக்கேன் எல்லாம் உடைச்சிடலாம்னு முடிவு பண்ணேன். மாசாலில் பாறக்கல்ல நல்லா செய்யும் அப்படின்னு சொல்ல முடியும், அது தப்பு இல்லையா, அவன்கிட்ட போய் ஏடிஎம் உடைக்கும் நல்லா ஓட இப்படித்தான் உடைக்கணும் கம்பியை கீழே விட்டு ஓட அப்போ பேசக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், பெருமானார் சொல்லித்தராங்க. பெருமானார் என்ன சொல்கிறாங்க, மண்கான யோமினும் இல்லாமல் ஒரு யோம் இல்லாமல் இப்போ எப்போ செய்யறா, அவர் நல்லதையே சொல்லட்டும், நல்லதை சொல்ல முடியாத சந்தர்ப்பம் வரும்போது பல் எசு இப்படி ஒருத்தன் வந்து கேட்கும் போது அல்லாண்டு அமைதியாக இருக்கும், அதுக்கு வாய் பேசக்கூடாது, அதுக்கு என்ன செஞ்சிடணும், சொல்ல முடிஞ்சா அந்த தீமையை தடுக்கலாமே ஒழிஞ்சு அவருக்கு பாரக்கள்லாம் நம்ம சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார். அப்ப பஷாரத் அப்படிங்கிறது இருக்கிறதே அது ஒரு முக்கியமான செய்தி. அல்லாஹுத்தாலா மூமின்களுக்கு செய்யக்கூடிய எல்லாமே ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய எல்லாமே பஷாரத்தும் நேமத்தும் தான், அல்லாஹ்வுடைய அருப்படைகளை கொண்டுதான் அல்லாஹ் சொல்லும் போது இருக்கிறோம். உலகத்தில் எப்போதுமே நிரந்தரமாக இருப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவனுடைய இயற்கையான தன்மை, அது நோய் வர்ற அன்னைக்கு தான் நமக்கு தெரியும் ஆரோக்கியம் எப்போ கெடுதோ அப்போதான் இது. அப்போ முப்பது ஆண்டு காலம் முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறத அவர் பார்க்கறதே இல்லை, முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் வந்து நம்மளை ஹெல்த்தியாக வச்சுருந்தான், நம்ம நினச்சதெல்லாம் ஜாப்போம், நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நல்லா இருந்தோம், திடீர்னு நோய் வருது. அப்போ அதுக்கு எல்லாம் சொல்கிறான், ரஹ்மத்தி வசியத்துக்குள்ள செய், என்னுடைய ரகத்து எல்லா இடத்தையும் சூழ்ந்து இருக்கிறது, நீ செய்கிற சேட்டையினால சில நேரத்தில் நான் என்ன செய்கிறேன், அதாவது லேசாக கொடுத்துப்பாரு லேசாக, அது என்னுடைய அதாவது சொல்கிறான், அதாபி உசீபு பிஹி மன்னஷா, எந்த நேரத்தில் எவ்வளோ தொடரணுமோ அது மட்டும்தான் அப்படி லேசாக வந்தது. இந்த மாடை லேசாக ஒரு காட்டுறதுக்கு அது உடனே ஒருத்தர் தெளிவாகிட்டார், யாரும் நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் செஞ்சதுலேருந்து ரெக்கவர் ஆகிக்கிறேன், இதுவரையும் என்ன தப்பு செஞ்சேன், எனக்கு ஏன் சுகர் வந்துச்சு, நான் எதுவும் பாவம் செஞ்சுட்டேன், நான் நம்ம சாப்பிட்ட ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு நம்ம மாட்டுக்கு அள்ளி கட்டியிருக்கோம், ஒரு காலத்தில் வந்து சோத்துக்கே வெளியில்லாமல் இருந்தாங்க, அப்போ சுகர் இதெல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கும், அப்போ எவனுக்கு வந்து அல்சர்லாம் வரதில்லை, இன்றைக்கி நல்ல எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல, காசு இல்லை சாப்பிட முடிஞ்சு இல்லை. அப்போ திரும்ப டாக்டர் என்ன சொல்கிறான், பழைய மாதிரி ஆயிடுது, நீ கொஞ்சமாக சாப்பிடுது, அப்போ அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷன் தான் தெரிஞ்ச தப்பை திருத்திக்கிட்டாரு, கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமா, நேற்று அங்கே தான் இருக்குது. இல்லை நான் திரும்பவும் அதே மாதிரி தான் இருப்பேன், ஆனால் நீ தான் என்னை எப்படியாவது பார்க்கணும். நடக்காது, நடக்காது. அப்போ அந்த பஷாரத் அப்படிங்கிறது இருக்கிறதே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி. அது குறிப்பாக மூமின்களுக்கு. ஒரு மூமினுடைய வாழ்க்கையை குறித்து பெருமானார் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, அவருக்கு வந்து நலவு வந்தாலும் அவருக்கு நல்லவே, அவருக்கு கெடுதல் வந்தாலும் அவருக்கு நல்லவே. என்ன ஒரு மூமினுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நடந்துருச்சுன்னா சும்மா இருக்க மாட்டான், அலமதுல்லா அலமதுல்லா, யாரெல்லாம் இதை நீ தான் தந்த, காரை நீ தான் தந்த, என் காரில் ஓகே, எல்லாம் வீட்டை நீ தான் தந்த, ஓ வீடு ஏன் விடுவில்ல, ஐம் நத்தி, இது சாப்பாடு நீ தான் தந்த, இப்படி கிடைக்கிறதுக்கெல்லாம் அலமதுசன் உனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான், ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா யாரில் நான் ஏதோ தப்பு சொல்லிட்டேன், அதனால எனக்கு சோதனை தந்தது, என் பாவத்தை மனு திரும்பான். இப்போ இந்த ரெண்டு நிலைமையிலேயுமே நன்மையை சம்பாதிச்சு போயிடுறான். அது மூமினுடைய உண்மையிலே ஒரு அஜீபான ஆலத்து அப்படின்னு பெருமானார் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. ஒரு மூமினுடைய ஒரு அஜீபான ஆலத்து, அவனுக்கு அவனுக்கு நல்லது வந்தாலும் அவனுக்கு நன்மையே எழுதப்படுகிறது, அவனுக்கு தீமை வந்தாலும் நன்மையே எழுதப்படுகிறது. தீமையிலையும் சமாளிச்சுட்டு போயிடறான். எப்படி சமாளிச்சுட்டு போயிடறான், யாரும் நீ தான் நான் ஏதோ பாவம் செஞ்சுருக்கேன், என்ன மன்னிச்சிக்க, என்ன மன்னிச்சிக்க, என்ன மன்னிச்சு, நல்லா எழுதிக்கலாம், எழுதான் நன்மை, மழை பெய்ய கொடுத்துறான், எழுதியா நன்மை, எழுதியா நன்மை. அப்போ இது பஷாரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இந்த பத்து விஷயத்தை நம்ம என்ன செஞ்சோம், இதில் பார்க்கணும், இந்த பத்து விஷயம் முடிஞ்சு. ரெண்டாவது இப்போ பார்த்தோம்னு சொன்னால், ரெண்டாவது பத்து விஷயம், நம்ம இப்ராஹிம் அலை இஸ்லாமில் 30 விதமான சோதனைகளை கொண்டு அல்லாஹ்வுத்தால சோதித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த 30 விதமான சோதனைகளில் 10 விதமான சோதனை முடிஞ்சு, இன்னொரு 20 விதமான சோதனைகள் இருக்கு. இந்த 30 விதமான பாதைகளை உலகத்தில் உள்ள எல்லோரும் கடக்கணும், எல்லோரும் பெருமான சொன்ன எல்லோரும் கடக்கணும். அந்த 30 விஷயத்தை கடக்காம நீங்கள் யாரும் நம்ம சொருக்கத்தை அடைஞ்சிருவோம், நம்முடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிடுவோம்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த தடம் போட்டு கொடுத்து, அதனால தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, ஹனீஃபம் முஸ்லீமா இப்ராஹிம் அல்லது இப்ராஹிமாக இது, அதாவது இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் நான் நடந்து போகிறேன் அப்படின்னு பெருமானத்தில். அது என்ன இப்ராஹிமுடைய மார்க்கம், புது மார்க்கமாக இப்ராஹிமுக்கு தனி கூட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட். நம்ம அத்தையாத்தில் உட்காந்துருக்கும்போது எப்போ பார்த்தாலும் செலவாத்து ஓதும்போது என்ன சொல்கிறோம், அல்லாஹும் ஸல்லி அலா ஆலி முஹம்மதி, நம்ம நபிக்கு செலவாத்து சொல்கிறோம், அலா ஆலி முஹம்மதி கமா ஸல்லைத்து அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இடையில எத்தனையோ பேர் இருக்காங்க, முஸா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இவ்வளவு பேர் ஆர்வம் இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டாச்சு, நேரம் இதுக்கு ஒரே அடி அங்கே இப்ராஹிம் ஏன் குயிஸ்கி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டுயிம், அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் உட்காந்துருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்க சந்ததிக்கும், அவங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, அவங்க கீழே வந்த டிசெண்டன்ஸ் அவங்களுக்கும் சேர்த்து யாழ்ல அப்படி கொடு. நம்ம இங்கிருந்து துவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உங்கள் செலவாத்த ஒளி கபூர்ஸ்தான்ல இருக்கிற அந்த ஆளுகளை நல்லா இருக்கும், சொர்க்கத்துக்கு இல்லையா, ஏன் அதான் நான் சொன்னேன். இன்னைக்கு வந்து அந்த ட்வின் டவர் இடித்ததுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நெருக்கம் இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா இன்சிடென்ட்டுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப நெருக்கம் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையை புரியாமல் ஒரு மனுஷன் உலகத்தினுடைய எந்த இன்சிடெண்ட்டாக பார்த்தாலும் யூ கேன் நாட் கன்ஃபார்ம் ஆர் யூ கேன் நாட் கெட் நாலேஜ், புரிஞ்சுக்க முடியாது. அப்போ இப்ராஹிம் ஏன் இப்படி நம்ம செலவாக்கி சொல்கிறோம், பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து கியாமத்தில் நான் வந்து மேராஜுடைய பயணத்தில் எல்லாரையும் பார்த்தேன், ஆனால் கடைசியாக என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் சொன்னாங்க, உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய செலாத்து உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய செலாத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் உடனே கடமை ஆகலாம், ஒவ்வொரு தொழுகையிலையும் பதில் சொல்லிட்டு, ஒவ்வொரு தொழுகையிலையும் பதில் சொல்லுங்க, அவங்களுக்கு உங்களுடைய செலவாத்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்தார் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்டே இருக்கிறது. அதனால அந்த பர்சனாலிட்டி, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பர்சனாலிட்டி அல்லாஹ் விடலை ஹஜ்ஜில், அதுதான் எல்லா இடத்துலையும் அவங்களத்தான் வச்சிருக்கான், அவங்களுடைய குடும்பத்தார்கள் உண்டாட்டு புல்ல நின்ன இடம் உட்கார்ந்த இடம் ஓடுன இடம் நீ ஓடும் உட்கார்ந்தா உட்காரு குடிச்சா குடி தண்ணி குடி இருந்தாங்க சொல்லிவிட்டு சும்மையும் விடலை. அப்போ சொல்கிறான் தீ இப்போ என்னது ஹனீஃபம் முஸ்லீமாம் ஒமா கான மீனல் முஷ்ரிகீன், ஹனீஃப் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் சாய்ந்து நடக்கணும். ஹனீஃபான்னு பேர் வைக்கிறோம்ல, ஹனீஃபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சா என்னென்னா சாஞ்சி நடக்கிறவர்னு அர்த்தம், ஒத்த சைடாக சாஞ்சிக்கிட்டு நடக்கிறார், என்ன ஒத்த சைடாக சாஞ்சிக்கிட்டு நடக்கிறார், எப்போதுமே சத்திய பக்கம்தான் சாய்வு இருக்கும், சத்தியத்தின் பக்கம்தான் சாய்வு இருக்கும், அதனால தான் ஹனீஃப் என்று வச்சுருக்கான். ஹனீஃபம் அல்லாஹ்வுத்தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்க ஹனீஃப்னு சொல்கிறான், நபியே நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன பாதையில் போங்க. அவை போங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன வந்துடுது, இந்த 30 வேலையை அவர் செஞ்சுருக்காங்க, 30 விதமான சோதனையை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த சோதனை உங்களுக்கும் உண்டு உங்கள் உம்மத்துக்கும் உண்டு, பாதையை கிடக்கிறதுக்கு கொஸ்டின் பேப்பரை முன்னாடியே கொடுத்துட்டோம், பி ப்ரிப்பேர்ட் பி ரெடி, அவ்வளோதான் செய்திங்க. அப்போ இந்த முதல் 10 விஷயத்தை சொல்லிட்டாங்க, இப்போ 2வது 10 விஷயம் எந்த சூறாவில் வருது அப்படின்னு சொன்னால் சூரத்துல் மூமினூன் என்று சொல்லுகிற சூறா. சூறாக முதல் பத்து வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லுகிற அந்த சூறா பதினெட்டாவது ஜுசுவினுடைய ஆரம்ப சூறா. அதில் அல்லாஹ் சொல்றான், இதுவும் ஒரு சூப்பரான வசனங்கள், பத்து விதமான வசனங்கள். தது அஃப்லஹல் முஃமினூன், அல்லாஹ் சொல்றான் தது அஃப்லஹல் முஃமினூன், மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அஃப்லஹ என்பது அந்த வார்த்தை இருக்கிறது, அது வந்து என்னன்னா முடிந்த செயலை குறிப்பதற்காக வேண்டி. பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லுவோம்ல, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இட் ஹேஸ் ஹேப்பன், என்னது இட் ஹேஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லுவது, அது முடிந்து போன, நிகழ்ந்து போன, முற்று பெற்ற ஒரு செய்தியை சொல்லுவதற்காக வேண்டி உள்ள செய்தி. அதில் அல்ல என்ன சொன்னால், அது அஃப்லஹல் முஃமினூன், மூமினான் இருந்த அப்படின்னு சொன்னால் வெற்றி பெற்று முடித்து விட்டார். அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். ஏற்கனவே பார்த்ததுல இபாதத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றான். அந்த இபாதத்துக்கு உள்ள இப்ப அல்லாஹ் வர்றான், ஒவ்வொரு கனியாக எடுத்து சுவைக்கக்கூடிய அந்த காலம். அதுல அல்லாஹ் சொல்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் பயபக்தியோடும் அச்சத்தோடும் இருப்பார்கள். சரி, இதுக்கு கீழே இன்னொரு ஆயத்து வருது, அதனால இதை விட்டுறேன், அடுத்தது வரேன். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணான விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பார்கள். லவ் அப்படின்னு சொன்னா விளையாட்டு அப்படின்னு அர்த்தம், லவ் அப்படிங்கிறதுக்கு விளையாட்டு அப்படின்னு அர்த்தம் இது. ஆனா சின்ன பிள்ளைகளை பத்தி எல்லாம் பேசல, லவ் அப்படிங்கிறது எல்லா மட்டத்தில் உள்ளவர்களை குறித்து எல்லாம் பேசுறாங்க. பொதுவா நம்ம யாருன்னா சொல்லுவோம், யார் விளையாடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவோம், ஒரு 50 வயசு அத்தா இல்ல 80 வயசு தாத்தா வீட்டுல இருக்காரு, எல்லாரும் உட்காந்துருக்காரு, ஏப்ப ஒரே விளையாடிக்கிட்டே இருக்க அப்படின்னு அவர் கேட்போமா, இவன் இந்த ஸ்கூல்ல படிக்கிற பையன், அவனும் சும்மே உட்காந்துருக்கான், இல்ல வேற ஏதாவது கேம் விளையாடிட்டு நேரத்தை வீணா ஆகி இருக்க அப்படின்னு கேட்போம். ஆனா அல்ல இங்க சொல்றது இருக்கிறது, எல்லா மட்டம் எல்லா தளத்தில் ஆணோ பெண்ணோ குடும்பஸ்தரோ கல்யாண திருமணமான பெண்ணோ மனைவியோ நீங்க எந்த ரோல்ல வேண்டாலும் இருங்க, இஃப் யூ ஆர் யர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் யர் ஹஸ்பண்ட், யூ ஆர் யர் வைஃப், ஆர் யூ ஆர் யூ ஆர் யர் ப்ரொஃபஷனல், நீங்க எந்த ரோல்ல வேண்டாலும் இருங்க. அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான், நீங்க வந்து டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் பிளே. அல்லாஹ் சொல்ற அந்த இடத்துல வல்லதீனம் அனில் லவ்வி முஅரிதூன், அந்த வீணான காரியத்தை விட்டு அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஒரு ஹதீஸ்ல சொல்லும் போது சொல்றாங்க, இதுக்கு விளக்கம் சொல்லும் போது பெருமானார் ஒரு ஹதீஸினுடைய அந்த கருத்து, மீன் ஹுஸ்னி இஸ்லாம், ஒரு மனிதனுடைய அழகான இஸ்லாம் என்ன தெரியுமா, தர்க்குஹும் மாலா யானிஹி, தனக்கு தேவையில்லாத காரியத்துல மூக்க நுழைக்காம இருக்கு, தனக்கு தேவையில்லாத காரியத்துல மூக்க நுழையாம இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா, போற இடத்தெல்லாம் பிரச்சனை எடுத்துக்குவோம், போற இடத்துலாம் பொறுப்புகள்ங்கிறது வேற, அதை தட்டி கழிக்க முடியாது, குடும்பத்தினுடைய பொறுப்பு, கடையினுடைய பொறுப்பு, அல்லது ஒரு இடத்துல வேலை செய்யணும் அந்த பொறுப்பு, படிக்கணும் அந்த பொறுப்பு, அது வேற. ஆனா தேவையில்லாத விஷயத்துல சொல்லாலோ செய்யலாலோ ஒரு மனுஷன் ஸ்பெண்ட் பண்ணான் அப்படின்னு சொன்னா அதுதான் லவ், அவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, அல்லது அந்த பேச்சுக்கும் அதற்கும் தேவையே இல்லை. இப்ப எப்படி சொல்லலாம், அவனுடைய அந்த செயலுக்கும் அதற்கும் தேவையில்லை, அல்லது அவனுடைய சொல்லுக்கும் அதற்கும் தேவையில்லை. அப்படிப்பட்ட சொல்லையும் செயலையும் ஒருத்தன் செஞ்சான் அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் லகு என்று சொல்லப்படும். அவருக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து வாயில வந்ததெல்லாம் நம்ம பேசுறோம், எல்லா தரும் என்ன இருக்கோ, உலகத்தினுடைய காரியங்கள், மருமையினுடைய காரியங்களை விட்டுட்டு உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்குது, என்ன நடக்குது, அது அப்படி போயிட்டானா, அவன் அங்கே கூட்டிட்டு போயிட்டானா, இது இப்படி நடந்துருச்சா, அது அங்கே நடந்துருச்சா, இது பூராமே லகு அப்படிங்கக்கூடியதுல வரும். அப்போ ஒரு மூமின் என்ன செய்யுமா அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னு கேட்டா, மூமியினுடைய நேரம் இருக்கிறது லிமிட்டட், அவனுடைய காலம் வந்து ரொம்ப குறுகியது, இந்த காலத்துக்குள்ள நான் என்னை எப்படி பயிர் செய்வேன் என்று பார்ப்பதுதான் ஒரு அறிவாளியுடைய அடையாளம். ஒரு அறிவாளிக்கு என்ன அடையாளம்னா, காலையிலிருந்து கடையை திறந்து வச்சிருக்காரு, அவர் பாட்டு பாதுகாக்க யாருமே வரல, மாஷாலா வரல, கடையை போயிடுவாரா, அடுத்த லெவலுக்கு போவாரு, அதை எப்படி நான் ரிமூவ் பண்றது, ஆளுகளை கொண்டு வரது, நான் என்ன செய்யறது, சாதாரணமான சிந்தனை, ஒரு கொட்டி கடை வச்சிருக்கவனுக்கு கூட இப்படி ஒரு சிந்தனை இருக்கும், என்னுடைய இந்த தொழிலை நான் இதை எப்படி டவுன் இல்லைங்க, கடை திறந்து வச்சுட்டா போதுங்கிறாங்க, கதவை திறந்து விடுறாங்க எல்லாம், ஒத்தனையுமே வந்தீங்கன்னா கூட்டு கதவை போட்டு அடுத்து போவோம், அடுத்து கூட்டு சேர்ந்து கூட்டிக்கிட்டே இருக்கேன், ஒரு நாளைக்கு மொத்தமாக கூட்டு போட்டு போயிட வேண்டியதுதான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நான் எப்படி இதை மாற்றிக்கொள்வது? அதே மாதிரி ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லீமுக்கு தன்னை எப்படி தன் நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்வது? இருக்கிற மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒருத்தர் எப்போதும் உம்ராவுக்கு போயிட்டு வர்றாரு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாரு, போயிட்டு வந்த பின்னாடி முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கிறார், எந்த மாற்றமும் இல்லை, மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னால் அந்த உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்னன்னு சந்தேகங்களாம். எந்த அமல் செய்தாலும் அது மக்பூல் என்பதற்கு அடையாளம், அது இறைவன் ஏற்றுக்கொண்டா நான் என்பதற்கு அடையாளமே, அது முடிஞ்ச பின்னாடி அவர்கிட்ட சின்ன மாற்றம் வந்து தெரியும், ஒரு சின்ன விதமான மாற்றம், ஒரு ஒரு லேசான மாற்றம் தெரியும், ஒரு தொழுகைக்கு பின்னாடியும் கூட. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் அந்த தொழுகை அவரை தடுக்குங்கிறான், அந்த தடுக்கக்கூடிய சிபத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட வரணும், வரவே இல்லை, நான் அப்படியே இருக்கேன், என் சேட்டையை பூரணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இவ்வளோத்துக்கும் பண்ணிக்கிறேன், நான் மக்காவுக்கு தான் போயிட்டு வர்றேன், போயிட்டு வந்த பின்னாடி அப்படியே இருக்கேன். சொல்லும்போது சொல்லுவாங்க தௌபா செய்வது ஒரு மூமினுக்கு தரணும், நம்ம மேலே பார்த்தோம் தௌபா எப்போ அக்செப்ட் எப்படி சொல்கிறது? இப்போ ஒருத்தர் வந்து டெய்லி 1000 தடவை அஸ்தகஃபிருல்லாஹ் ஓதுறேன், டெய்லி அல்லாஹ்ட்ட கையேற்றி யாரும் நான் அவனுக்கு அப்படி செஞ்சுட்டேன் அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு மனசுல வந்துகிட்டே இருக்கு, சில தப்பு சொல்ல முடிஞ்ச தப்பு, சில தப்பு சொல்ல முடியாத தப்பு. அல்லாஹ் சொல்றான் மனுஷனுக்கு ரெண்டு விதமான தப்பு இருக்கு, ஒரு தப்பு உலகத்தில் உள்ளவனுக்கு சொல்லலாம், இன்னொரு தப்பு சொல்லவே முடியாது, அது கியாமத்தினால தான் தெரியும். அல்லாஹ் சொல்றான் அதுக்கு நம்ம கேள்வி எனக்கு கேட்போம், அது என்ன சொல்ல முடியாத தப்பு? ஒருத்தருக்கு சொல்ல முடிஞ்ச தப்பு எல்லாம் இருக்குங்க, சொல்லவே முடியாத தப்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட அப்படி பேச முடியாது. இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு நினைக்கிறான், ஒரு அம்மா ஒரு சினிமாவில் நடிக்க நடிக்க இந்த உள்ளே நான் கெட்டினேன்டா அப்படின்னு நினைக்கிறான், ஆனால் கெட்ட முடியாது, எவனா கெட்டிப்பான், இல்லை இந்த பிள்ளைய போய் கெட்டணும் என் பிள்ளையா சொல்லணும் சேர்ந்து கட்டிருப்பான், ஏன்னா ஒரு ஆளே நீங்க அவனுக்கு ஒன்றும் ஒரு ஆசை நடத்துகிற நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இட் ஹேஸ் டு பி டேக்கிங் டு த அக்கௌண்ட், இதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும், தெரியாத தெரிஞ்சது தனி தெரியாது. இப்போ ஒருத்தர் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு பாவத்தை குறித்தான தௌ, ஒருத்தர் அழுகிறார் எல்லாம் நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு அழுகிறார், வட்டியை பயன்படுத்துறதுலையோ அல்லது ஏதோ அவருடைய பர்சனல் லைஃப்பில் உள்ள ஒரு பாவத்தை சொல்லி அழுகிறார். உடனே என்ன செய்கிறார், அவருக்கு ஒரு ஒரு நிம்மதியாக ஒரு ஒரு மாதம் கழித்த உடனே திரும்ப அது மேலே கொஞ்சோட்டு ஆசை லேசாக, மனுஷனாலே அதானே அது அந்த அந்த திருப்புதல் அந்த ஆசை அந்த பாவத்தை திரும்ப செய்யணுமோ அந்த பாவத்து மீது உண்டாகும் அப்படின்னா தௌபாவா எல்லாமே ஏற்கலை அப்படிங்கிறாங்க, தௌபாவாலாம் இன்னும் ஏற்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால் இதை வெளியிலேருந்து இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணி உங்களை கூப்பிட்டு தௌபா செய்யா என்ன தௌபா செய்ய சொல்லு பாப்பா அப்படின்னு இப்படி முகத்தை பார்த்துட்டு ஒருத்தர் அவ்வளோ அக்செப்ட் போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறாங்களே அப்படிலாம் சொல்ல முடியாது, சிலாட்டில் வெளியிலேருந்து யாரும் நம்மளை ஜட்ஜ் பண்ண முடியாது, மகா மோசமாக இருப்பான், பார்க்கறதுக்கு படு கேவலமாக இருப்பான், அல்லாஹ்வினிடத்தில் ரொம்ப உயர்ந்த தரத்தால் இருப்பான், இங்கே பார்க்கறதுக்கு பட்டு பிதாம்பரத்தோட பட்டு விஐபியாக இருப்பான், அல்லாஹ் இடத்துல ரொம்ப கேவலமான அறுதலான நிலையில் இருப்பான். அதனால வெளியிலேருந்து ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணாத. அப்போ என்ன நான் ஜட்ஜ் பண்ணிக்கணும்னா என்ன செய்யறது, என்ன நான் ஜட்ஜ் பண்ணிக்கணும் என்ன செய்யறது, அல் இஸ்மா ஹாஃபி ஸத்ர், சரி இது பாவம்னா என்ன, பெருமாள் சொல்லித்தராங்க பாருங்க என்ன அழகான விஷயம் தெரியுமா, அப்படி வாழ்க்கையில் நீண்டு கொண்டு போறச்சு பாவம். ஒருத்தர் செஞ்சுட்டாரு, ஒருத்தர் போய் அஜர்த்து இல்லை யாராவது தெரிஞ்சவங்க சரி பாருங்க நான் இது ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு மனசு குறுகுது, சொல்ல மாட்டார், எப்படி சொல்றது? இப்போ பாவம்னு சொல்லிட்டு ஒரு லேமேன் ஒரு அடை கடை நிலையில் உள்ளவர், அவர் குரான் தெரியாது ஹதீஸ் தெரியாது எதுவுமே தெரியாது, அவர் எப்படி முடிவு பண்ணுறது நான் செஞ்சது பாவம்னு? பெருமானார் அவர்கள் சொல்லித்தருங்க செல்ஃப் எவாலுமெண்ட். இன்னைக்கு அதான இது எல்லா பிஸ்னஸ்லேயுமே பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் செல்ஃப் அப்ரைசல் அப்படின்னு போடுறான், ஒருத்தனை ஒருத்தனை எப்படி அவால்வேட் பண்ணுறது, நீ எங்கே இருக்கேன்னு ஒன்று நீ எப்படி பார்க்குறது? ஒரு பிஸ்னஸில் நான் இன்னைக்கு 2015 நான் எங்கே இருக்கேன் எப்படி பார்க்குறது? வெளியே பார்த்து கடையில் நல்லா போர்டு வச்சுருக்காருங்க, கல்லா கல்லாம் சரியாக இருக்குங்க, அங்கே ஆள்லாம் வச்சுருக்காங்க அப்படியா, அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது, 25 விதமான கேள்வி இருக்குது, அதை வச்சு ஒன்று ஒன்றையும் டிக் பண்ணி பார்ப்பான், இதெல்லாம் இருக்கா இவ்வளோ முன்னேற்றம் ஆகுறாங்க, அதில் வந்து 25 மார்க்குக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இது பாசினருக்கு 25 மார்க், இதை இண்டிவிஜுவலுக்கு வச்சுருக்கான். இன்றைக்கி நான் துபாயில் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்தேன், செல்ஃப் அப்ரைசல் ஃபார்ம்னு ஒன்று உண்டு, வருஷம் வருஷம் அதை எடுத்துருவான், ஒவ்வொரு எம்ப்ளாயி பேரும் தலையில் எழுதியிருக்கும், அவருடைய டிசிக்னேஷன் அவருடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு போட்டிருக்கோம், அதுக்கு கீழே கேள்வி உண்டு, அந்த கேள்வியை நம்முடைய மேனேஜர் டிக் பண்ணுவார், ஒரு 3 பேர் கொடுப்பான் ஒரு ஃபார்மை, அவர் நம்மளை பார்த்துட்டு போடுறோம், அதை வச்சு தான் நம்ம சம்பளத்தை கூட்டுறதா இல்லையா இல்லை சம்பளத்தை குறைக்கிறதா இருக்கிற வச்சுருக்கிறதா தூக்குறதான்லாம் பண்ணுவோம். அது என்னென்னா பூரா சைக்காலஜி சம்மந்தப்பட்டது, இவருடைய நடவடிக்கை அங்கே எப்படி இருந்தது அங்கே முடிவு பண்ணக்கூடாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அடுத்தவே உன் நடவடிக்கையை முடிவு பண்ணுறதுக்கு நீயே உன் நடவடிக்கை முடிவு பண்ணுறேன். அப்போ நான் பாவம்னா ஏன் பாவம்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பெருமானார் அழகாச்சிருந்தாங்க, கூப்பிட்டாங்க, தம்பி நீ படித்தவனா இருக்கலாம், பெரிய பண்பாளனாக இருக்கலாம், அல்லது கோடி சொன்னால் இருக்கலாம், அல்லது ஏழையாக இருக்கலாம், அல்லது எது சொன்னாலும் விளங்காத ஒரு சாதாரண தினக்கூலியாக இருக்கலாம், நீ எப்படி தெரியுமா விளங்கிக்கணும் சொல்கிறாங்க. அல் இஸ் மூ, அல் இஸ் மூ பாவம் என்று சொன்னால், வாட் இஸ் த சின், பாவம் என்று சொன்னால், மா ஆக்க ஃபீஸ் அதிரிக்க, மா ஆக்க ஃபீஸ் அதிரிக்க, அதை செஞ்சு முடிக்கும் போதோ செய்யும் போதோ மனசில் ஒரு குறுக்கு ரொம்ப இருக்கும். யார் சொல்லணும், யாருக்கு சொல்லணும்? எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டது எனக்கு, ஏன் பாவத்துக்கு எப்படி இருக்குன்னு பெருமாள் இருக்காங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் நம்மளே எப்போ பாவம் செஞ்சாலும் சரி உள்ள ஒரு தப்பு செய்யற அப்படி உள்ள ஒரு குரல் கேட்கும், தப்புடா செய்யற, அல்லது செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்த அண்ணாடா இப்படி ஒன்று செஞ்சுட்டமே நைட்டு படுத்துருந்தா அவருக்குள்ளே ஓடும், அப்போ நடிப்புள்ள யாருக்கும் அவருக்குள்ளே ஓடும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த சிஸ்டத்தை, இந்த சிஸ்டம், இந்த சிஸ்டமை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கோம், அதுவே விளங்கணும், அடுத்தவன் சொல்கிறது இல்லை, அதுவே விளங்கணும். சரி, இது வந்து உள்ளுணர்வான செய்தி, இது வந்து சைக்காலஜிக்கல். இஸ்லாத்தில் பொதுவாக ரெண்டு விஷயம் உண்டு, ஒன்றாவது சைக்காலஜி, ரெண்டாவது அவனுடைய இது அவுட்டர் ஏரியா, அவனுடைய வெளிரங்கமான செய்தி. உள்ரங்கமான செய்தி வந்து சில பேர் விளங்கிக்குவான், சில பேர் விளங்கிக்க மாட்டான். ஏன்னா குரானுடைய எல்லா பகுதிகளிலுமே அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்லுவான், ஒன்றாவது அவனுடைய சைக்கிள், அவனுடைய இன்னர் கேரக்டர், அவனுடைய உள்ரங்கமான அமைப்பு, அவனுடைய மனோநிலை குறித்தான செய்திகள், ரெண்டாவது வெளிரங்கமான செய்திகள். அதே மாதிரி பெருமானார் இதுன்னு சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் பாவம்னு எப்படி விளைக்கிறது? முதலாவது செய்தி, நீ அதை செய்யும் போது வருத்தப்படுவார், யாரையாவது பற்றி குறை பேசும்போது அந்த நேரத்தில் கொஞ்சம் சார், அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதான் தப்பா பேசிட்டோமோ, எல்லாம் நாளைக்கு கேள்வி கேட்பானோ, இது இல்லாமல் இருக்குமோ, இந்த அம்மாவை பற்றி நான் இப்படி சொல்லிட்டேனே, அது ஒரு வேளை நல்லதாக இருக்குமோ, இந்த ஓடுது பாருங்க, இதுதான் பாவம். ரெண்டாவது, ஓ எத்தலையா அலைகின்னார், மக்கள் நீ அதை செய்கிற போது பார்ப்பதை நீ வெறுப்பாய். இது அவுட்ரில் ஒருத்தன் ஒரு பாவம் செய்கிறான், ஒரு பையன் சிகரெட் பிடிக்கிறான், அல்லது ஒரு பையன் சாராயம் பண்ணுறான், அல்லது ஒரு ஏதோ ஒரு தவறு செய்கிறான், அப்போ எல்லாத்தையும் அம்மா அக்கா பொண்டாட்டிக்குள்ள எல்லாம் இங்கே வாங்க, நான் சிகரெட் பிடிக்க போகிறேன், எல்லோரும் பாருங்க காட்டுறதா செய்வாராப்பி செய்வார், மகன் கூட செருப்பை கழட்டிடுவான், இந்த ஆளுக்கு நல்லா தானே இருந்தான், ஏன் லூஸ் பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்பான். தெரியாமல் சந்தில் ஓரத்தில் இங்கே சந்தில் சிந்து வாடக்கூடிய கூட்டம் ஓரத்தில் செயலை எப்படி பெருமானார் சொல்கிறாங்க பார்த்தியா, சைக்கிள் சொல்றாங்க, இந்த பதட்டம் வெளிரங்கமாக இருக்கிறது, இதுதான் பாவம். யாரையும் பற்றி கேர் பண்ணாமல் என்ன வேண்டாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நீயே உன்னை முடிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள். அப்போ அல்லாஹ்வுத்தஆலா இந்த இடத்துல மூமின்களை குறித்து சொன்னால், அல்லதீனா, அந்த லவ் தேவையில்லாத விஷயத்தை விட்டு சுத்தமாக புறக்கணித்து அவர்கள் ஒதுக்கியிருப்பார்கள். தேவையில்லாத விஷயம்னு நம்ம என்ன சொல்லிட்டோம், ரெண்டாவது பட்சமாக நமக்கு எந்த விஷயத்தில் முக்கியத்துவம் அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ அந்த விஷயத்தில் போய் அப்படியே உள்ள நுழைஞ்சி இது அப்படி இது இப்படி அப்படிங்கிறது ஒரு மனசு செய்ய மாட்டான். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஹீ வில் டேக் கேர் ஆஃப் தட், அதை எடுத்து போவார். இதுதான் ஒரு மூமினுடைய நிலைப்பாடு, அதிலிருந்து அவர் முழுமையாக விலகியிருப்பார். ரெண்டாவது லகு அப்படிங்கிறதுக்கு எழுதும்போது எழுதுறாங்க, உலகத்தினுடைய இன்னைக்கு உள்ள செய்திகள் ஆசாபாசங்கள் இன்னைக்கு வந்து என்ன நிறைய பேர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து நம்முடைய அதாவது நேரம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கழிக்கிறதுக்காக வேண்டி வேறு ஏதாவது அந்த அதாவது வந்து அந்த குடும்பத்தோடு போய் ஒரு எக்ஸ்கர்ஷன் ஒரு மன நிம்மதிக்காக வேண்டி செய்கிறது வேறு, சும்மா வம்படியாக போய் உட்காந்து அங்கே அதை பார்க்க போகிறேன் இங்கே இதை பார்க்க போகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நேரங்களை வேஸ்ட்டு நம்ம அங்கே போய் பாவம் செய்வோம், இப்படிப்பட்ட செயல்களை இஸ்லாம் இருக்கிறது நிறைய பேர் அறிந்து செய்யலாம். நேரம் போக மாட்டேங்கிறதுக்கு நெட்டில் உட்காந்து மாட்டோம் இல்லையா, அது பூரா லவ்வில் தான் வரும். தேவைக்காக வேண்டி நெட்டு பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நெட்டு பார்க்குறதுன்னு ரெண்டு இருக்குல்ல, இப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஐ ஹாவ் டு கெட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் ஓகே ஐ கேன் க்ரோஸ் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எதுவுமே இல்லை சும்மே உட்காந்துருக்காரு என்ன செய்யறதுன்னு தெரியல, உடனே கையில் மொபைல் எடுத்துட்டார். இன்னைக்கு இது வந்து ஒரு நோய் அடித்து போன வாரத்துக்கு முன்னாடி வர கேரளாவில் இது வெளிநாட்டில் ஒரு செய்தி போட்டிருந்தேன், ஒருத்தன் இந்த வந்து பிளே கேண்டி விளையாடி விளையாடி அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நரம்பினுடைய தசை சதைவு ஏற்பட்டுருச்சு, தசை பிறழ்வு, இந்த கையை அவனால் யூஸ் பண்ணவே முடியல, அப்புறம் அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இன்னி எடுத்து அவன் அப்புறம் கடைசியில் என்னடான்னு பார்த்தா நான் வந்து 24 ஹவர்ஸ் இது விளையாடி கேட்பேன் தூங்கு போன நேரத்தை தவிர ஆஃபீஸ்லேயும் போய் உட்காந்து இப்படி விளையாடி கேட்பேன், அந்த லவ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாடம். அப்போ அதுவும் அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் லவ்வு தான், எல்லாமே லவ் தான் உலகத்தில், அளவுக்கு மேலே போகிறது எல்லாமே லவ் அப்படின்னு கணக்கு வச்சுருக்காங்க. அது தேவையில்லாத வேலை. அடுத்து வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன், மூணாவது ஒன்று தொழுக, ரெண்டாவது வந்து லவ்வை விட்டுட்டு. இதில் ஏன் அண்ணன் ரெண்டும் இப்படி இணைச்சி சொன்னான் அப்படின்னு சொன்னால், எப்போ நம்ம இந்த லவ்வுக்கும் இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நம்ம தொழுகையினுடைய விஷயத்தில் போட்டு விட்ருவோம். புரியுதா? எப்போ இந்த மற்ற விஷயங்களுடைய முக்கியத்துவம் நமக்கு உள்ளே ஏறுதோ, இப்போ ஏன் இத்தனை பேர் இருக்காங்க ஜும்மாக்கு ரோடு வரையும் தொழுகிறாங்க, மேலே தொழுகிறாங்க, கீழே தொழுகிறாங்க, இந்த நேரங்களுக்கு ஏன் வர முடியலன்னு அவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்லக்கூடிய எல்லா செய்திகளுமே இந்த லவ்வாக இருக்கும். ஒரு மனுஷன் எப்போ தொழுகையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், எப்போ லகுவாக விடுறான் அது நான் சொன்னால் இல்லை. அப்போ லகு இந்த தேவையில்லாத வீணான விஷயங்களில் செயல்களில் ஒரு மனுஷன் போக போக செய்ய வேண்டிய செயல்கள் வெளியே போயிடும். செய்ய வேண்டிய எதெல்லாம் செய்யணுமோ அது நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு மௌத்தாவும் போயிடுவார். அவருக்கு அதை பற்றி உண்டான புரிதலே இல்லாமல் மௌத்தா போயிடுவார். அடுத்து சொன்னால் வல்லதீன உங்களை ஜக்காத்தை பாருவோம், அவர்கள் தங்களுக்கு உள்ள அந்த ஜக்காத்தை மிக அழகான நிறைவு செய்வார்கள். ஜக்காத்தை கொடுப்பாங்க. இந்த ஜக்காத்து கொடுக்கறது அப்படின் போது ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நம்ம சொல்லணும். நான் எங்கே போனாலும் இது சம்பந்தமாக சொல்கிறது, ஜக்காத்து கொடுக்கறதுன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய பேர்ந்தெடுத்த வந்த ஒரு செய்தி சில்லற காசாக மாற்றி போட்டு வச்சு இந்த ஏழைகளுக்கு வரும்போது அள்ளி கொடுத்தா போதும். இஸ்லாமிய கான்செப்ட் படி ஜக்காத்து அப்படிங்கிறது கணக்கிட்டு கொடுக்கப்படுதுன்னு, கணக்கிட்டு கொடுக்கணும். எப்படி நம்ம இதில் கடைகளில் வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து எவ்வளோ இருக்குன்னு ஸ்டாப் பார்த்து அதுக்கு பின்னாடி நம்முடைய பேங்க் பேலன்ஸு, நம்முடைய கடன் இதெல்லாம் வச்சு கொடுக்கறது தான் சக்காத்து. ஏன்னா சக்காத்து எல்லாம் விளையாட்டாக சொல்லலை, போகிற பொருளை சொல்லலை, அது ஒரு கடமையாக சொல்லியிருக்கிறார். அந்த கடமை இன்னொரு கடமையோட மெரிச்சாக இருக்கு, லிங்காக இருக்கு. எல்லா கடமையும் நிறைவேறணும்னா சக்காத்து கடமை ஒரு மனுஷனுக்கு நிறைவேறும். ரெண்டாவது அதனுடைய முதல் தரத்தை சொல்லியிருந்தேன், ஜக்காத்தை குறித்து நம்முடைய முன்னோர்கள் எழுதுகிற போது ஒரு செய்தி எழுதுறாங்க. இன்னைக்கு பிரபலமாகவும் பொதுவாகவும் ஜக்காத்தை பற்றி உண்டான மனோநிலை என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாம் என்ன செய்யறோம், ஜக்காத்தை வச்சுக்கிறோம், எல்லாம் வாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜக்காத்தை கொடுத்துறோம். இது ஒரு பொதுவான நிலை, இல்லை தேடிட்டு நம்ம கொடுத்து வரோம் சில பேருடைய நிலைமை. ஆனால் அல்லாஹ்வு சொல்லக்கூடிய அந்த ஜக்காத்தை நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் விரிவுரையாளர்கள் குர்ஆனுக்கு தஃப்ஸீர் எழுதும் போது இப்படி எழுதுறாங்க, ஒரு மூமின் எப்படி தெரியுமா ஜக்காத்து கொடுக்கணும். இன்னைக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி ஒரு மூமினுடைய மனோநிலை என் அல்லாஹ் ஏற்படுத்தணுங்கிறது. இப்போ நான் தொழுதுட்டேன் அப்படின்னு சொன்னால், ஏல்லா நீ தொழுவ சொன்னேன் தொழுதுட்டேன் இப்போ அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னால், நம்ம வெளியே போட்டிருக்க செருப்போட தொழுகையும் சேர்த்து கட்டி பூஜையில் இருந்து தெரியுமா, நம்ம வெளியே போட்டிருக்க செருப்போட தொழுகையும் கட்டி பூஜையில் இருந்து தெரியுமா. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்னா, தொழுது முடிக்கிறது பெருமை இல்லை, நம்முடைய திறமையே இல்லை, தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ் தெரிஞ்சிடும் யாருந்தா தொழுகை. ஆயிரம் தப்பு நடந்திருக்கும், என் சிந்தனை அங்கெங்கெல்லாம் போயிருக்கும், எப்படியாவது மன்னிச்சு அந்த தொழுகையை விட அந்த தொழுகைக்கு பின்னால் நடைபெறுகிற செயல் அது அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் ஜக்காத்துலையும், ஜக்காத்தை கொடுக்கும்போது நான் ஜக்காத் கொடுக்குறேன் இல்லை, யாரெல்லாம் ஜக்காத்தை ஏற்றுக்க இவர் கையில் கீழே இருக்குன்னு, இந்த எண்ணம் இல்லாமல் யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்கிறார்களோ அல்லாஹ் ஏற்றுக்கானா என்னன்னு அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் என்ன ஜட்ஜ் ஃப்ரம் அவுட் சைட், நான் வெளியே இருந்து சொல்ல முடியாது. ஏன்னா மனோநிலையை குறித்து அல்லாஹ்வுத்தாலா நிறைய பேசுகிறான். இந்த மனோநிலை வேணும், ஜக்காத் கொடுக்கும்போது அப்படியே ஒரு மனுஷன் அழணும், பெஞ்சணும், யாரெல்லாம் நான் கரெக்டாக கணக்கெடுத்தனா எனக்கு தெரியாது, இந்த காசு நான் இல்லாமல் தான் உலகத்துக்கு வந்தேன், வெறும் சட்டை சட்டி கூட போடாமல் வந்தேன், இவ்வளவு பெருசுக்கு என்ன ஆக்கி விட்டுருக்குன்னு நீங்கள், இந்த காசு நாளைக்கு திருப்பி எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை இதை விட பல மடங்கு கொடுக்கறதுக்கு நீங்க அதிபதி. இப்போ இந்த காசை எடுத்து கொடுக்கறதுனால என் மனம் முழுக்க முழுக்க சந்தோஷம் அடைகிறது. ஏன்னா நீ கேட்டிருக்கேன் மனநிலை எப்படி இருக்கணும், நான் புழுக்க புழுக்க சந்தோஷம் அடைஞ்சு கொடுக்குறேன், சந்தோஷம் அடைஞ்சு மட்டும் கொடுக்கல, நீ ஏற்றுக்கணும், நான் அதை வந்து பயந்து கொடுக்குறேன், இப்படி ஒரு பூமியை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், உடனே நல்லா இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் நல்லா சொல்லுவான், அப்படியே அதை இன்னொரு பத்து மடங்கு போடியா அந்த மரக்கு கூப்பிட்டு ஏட்டியா எல்லாத்தையும். இந்த மனோநிலை மட்டும் என் இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜக்காத்தினுடைய நிலைமை தெரியாது. இப்போ விளங்குதான் நம்ம எப்படி ஜக்காத்து கொடுக்குறோம், ஒவ்வொருத்தரும் கையை வச்சு பார்க்கணும். ஏன்னா மனோநிலையை நம்ம வெளியே இருந்து சொல்ல முடியாது. ஆனால் குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, இப்படி தான் கொடுக்கணும். இந்த மனோநிலை தான் அப்படி அல்லாட்ட கெஞ்சி அல்லா சார் கை மேல இல்லை அது கொடுக்குறது மாதிரி தெரியும் இப்படி மேல இருந்து யாருனா ப்ளீஸ் அக்செப்ட். இதுல நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாங்க என் பாவத்தை மன்னிச்சு தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் அவர் தான் சொல்லுவார், அவருக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் சக்காத்து, 7 லட்சம் ரூபாய் சக்காத்தை கொடுத்து திரும்ப 7 லட்சம் ரூபாய் சதக்கா கொடுக்குறாரு. அந்த அவ்வளோ பொருளாதாரத்தை கொடுத்துட்டான், 7 லட்சம் ரூபாய் சக்காத்து கொடுத்துட்டு 7 லட்சம் ரூபாய் சதக்கா கொடுத்துட்டு அல்லாட சொல்கிறாரு யாரெல்லாம் இதில் ஏதாவது தெரியாமல் பண்ணியிருந்தா சதக்கா சக்காத்தில் தப்பு பண்ணியிருந்தா சதக்காவை கொடுத்துருக்கேன், அதுலேயும் தப்பு பண்ணியிருந்தா நீ தான் மன்னிச்சுக்கணும். நான் இதை மனம் ஓர்ந்து கொடுக்குறேன், என்னுடைய பொருளை எதெல்லாம் நன்றாக இருக்கும் அந்த காசுலேருந்து எடுத்து கொடுக்குறேன், அந்த கொடுக்குற நோட்டு கூட செலவு நோட்டாக கொடுக்குறேன், ஏன்னா நான் உனக்கு கொடுக்குறேன். அதனால இதுல பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வு தஆலா மனோநிலை குறித்து அதிகமாக பேசுறாங்க. அப்ப ஒன்னாவது முடிச்சு வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அடுத்து அல்லாஹ் சொல்றான் எவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவுமா மலக்கத் அய்மானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், தங்களுடைய மனைவிமார்கள் அடிமைகளுடைய விஷயத்தில் யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அது அவர்களுக்கு கூடும், அவர்கள் நிந்திக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. தங்களுடைய கற்பை பாதுகாப்பார்கள். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், இதை பற்றி இருந்து நல்ல நீண்ட ஒரு செய்தியை நான் சொல்லியே ஆகணும். ஆனால் அந்த ஸ்கூலில் பேசும்போது விஷயங்கள் மிக நிறைய விஷயங்களை நாங்கள் பேசினேன், அவ்வளோ எலாபரேட்டாக இங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு செய்தி. ரெண்டாவது வந்து அவங்க அங்கே இருந்ததெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க, இங்கே எல்லாம் மெச்சூர், அதனால ஓரளவு. இப்போ கற்பை பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும் இந்த இடத்துல, கற்பு அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி ஒரு மூமின் பாதுகாக்க வேண்டும், கற்பு அப்படிங்கிறது அடுத்தவர்கள் சம்மந்தப்பட்டதா அல்லது நமக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே சம்மந்தப்பட்டதா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் அல்லாஹுத்தாலா அந்த இடத்துல பேசுகிறான். முதலாவது ஒரு மனிதனுடைய உணர்வு பூர்வமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் இருக்கிறது டீனேஜ், அவனுடைய அந்த அடலேசன் என்று சொல்லுகிற இந்த 16 அதாவது இந்த 13 ஆரம்பித்து 22 வயசுக்குள்ளான உள்ள இந்த ஏரியா, அதை குறித்து தான் அல்லாஹுத்தாலா இந்த இடத்துல பேசுகிறான். இன்னைக்கு இந்த கற்பு இந்த இதை மாதிரி உண்டான இந்த வேல்யூ எஜுகேஷன் என்று சொல்லுகிற இந்த ஒழுக்கு கல்வி சம்பந்தமாக பெரியவங்க நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிரச்சனையே. பெரியவங்க என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம மட்டும் பேசிக்கிறோம் அது அப்படி இப்படி. ஆனால் அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான்னா இது யாரிடத்திலே பேச வேண்டுமோ அவங்களிடத்துல பேசணும். இப்போ நம்ம பேச போகிறதெல்லாம் இந்த பிள்ளைகள்கிட்ட, யாருக்கெல்லாம் 12 வயசு ஆயிடுச்சோ அல்லது 11 வயசை கிராஸ் பண்ணிட்டாங்களோ அவங்கள்ட்ட தான் அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்கிறான் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்வார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய சுன்னத் எது எது எப்போது தேவைப்படுகிறது அப்போ கொடுக்கும். ஏற்கனவே இந்த ஆயத்தை நம்ம ஹதீஸை சொல்லும்போது சொன்னோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை அழைச்சி தான் சொன்னாங்க, ஐயோ ஷபாபு தான், ஓ ஷாப் வாலிபர்களே நீங்கள் என்ன சொல்லுங்க, மனிதத்தை கல்யாணம் முடிக்க முடிஞ்சு அப்படின்னு சொன்னா கல்யாணம் முடிச்சுக்குங்க. இது யாருக்கு, கல்யாணம் முடிக்க முடியுதுன்னா கல்யாணம் முடிச்சுக்குங்கிறது யாருக்கு, அந்த பருவத்தில் உள்ள மாணவர்களுக்கு தான். அது இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்குங்கிறது அடுத்து சொல்லணும். இப்போ இதில் உள்ள சைக்காலஜிக்கல் அப்ரோச் என்ன அப்படின்னு சொன்னா திருமணம் அப்படிங்கிறதும் வாழ்க்கையிலே கற்பினுடைய பகுதியும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான, அது பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி. இதை குறித்து திரும்ப திரும்ப இறைமறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, நல்ல எலாபரேட்டாக சொல்கிறான் இதெல்லாம் கூடும் இது கூடாது இது கூடும் இது கூடாது இது இப்படி பேசக்கூடிய அந்த செய்தியை நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள் நெட்டில் கெட்டு போகிறாங்க, பார்க்கக்கூடாத காரியத்தை பார்க்குறாங்க, கேவலமான விஷயங்களை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து குறை மட்டும் படுத்துக்கிறோமே தவிர அதனுடைய ஆணி வேற என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்தை சொல்லுது. இந்த ஆயத்தில் அல்லாஹ்வுத்தாலா விளக்கம் சொல்கிறான். இதில் என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த 12 வயசு இருக்கிறது அதுதான் புரிதலுக்குண்டான வயசு, அதை முதல்ல எல்லா பேரண்ட்டுமே விளங்குது. அந்த 12 வயசில் தான் ஒரு மனுஷன் கொஞ்சம் மெச்சூர் ஆகுது, அவனுக்கு அப்போ தான் ரெட்டை அழுத்தங்கள் விளங்குது. இது சைக்காலஜி சொல்லுது, உள்ள மாடர்ன் சைக்காலஜியில் அடலேசன் சைக்காலஜின்னு தனியாக ஒன்று வச்சுருக்கான். எல்லா காலத்தையும் விட பிரச்சனையான காலம் அது, இப்போ முதியோர் சைக்காலஜி அது ஒரு தனியாக இருக்குது, அதே மாதிரி சைல்டு சைக்காலஜி அது தனியாக இருக்குது, அதாவது மனோ தத்துவம் குழந்தைகள் சம்பந்தமான மனோ தத்துவம், வயதானவர்களுடைய மனோ தத்துவம் அது தனியாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையான செய்தி அல்ல. இந்த அடலேசன் என்று சொல்லுகிற இந்த 13 to 23 வயது அந்த காலம் இருக்கிறது, இதை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது தான் பெரிய பிரச்சனை. அது இன்னைக்கு நடக்கிறது இல்லை, உலகத்தினுடைய ஆரம்ப நாட்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, அதனுடைய முதலான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அவன்தான் பால் உணர்வு அப்படிங்கிறதே வரும். செக்ஷுவல் அந்த வந்து டிசையர், ஆசை அவனுக்கு அப்பதான் வரும். வாழ்க்கையில முத முதல்ல ரத்த அர்த்தம் விளங்குறது அப்பதான் விளங்கும். எப்படின்னா 13 தான் அவனுக்கு இதுவரையும் கேட்டுக்கிட்டு வந்த பாட்டுக்கு நம்ம விளங்கிருந்த அர்த்தம் இல்லை, இது வேற என்னமோ பேசுறான் அப்படின்னு அப்பதான் பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அப்பதான் புரியும் ஓ இதுதான். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, தானாக எதிர்பாலினத்தின் மீது, ஆப்போசிட் செக்ஸ் மீது ஒரு விதமான கவர்ச்சி வரும். இதெல்லாம் நடக்கும். நீ அஜித் பள்ளியாசல உட்காந்து இப்படி பேசுறாருனா, இங்க உட்காந்துருக்க எல்லாருக்குமே இந்த வேலை நடந்திருக்கு. நம்ம காலத்திலயும் நடந்துச்சு, நம்ம அத்தா காலத்திலயும் நடந்துச்சு, எல்லா காலத்திலும் நடந்து நடக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத். கொடுத்துட்டீங்களா? இல்லையா? டீ இருக்க பாபா, டீ ஏன்னா அது சப்ஜெக்ட், முக்கியமான சப்ஜெக்ட். அதனால அல்லாம நான் பாட்டுக்கு பேச, நீங்க ஒன்னு கேட்க இப்படி எதையாவது விளங்கிட்டு போயிட்டா குண்டக்கு முண்டக்கு சிக்கலா போகுது. அதனால அதை அப்படியே பாட்டி அதை மெதுவா அது எப்படி விளக்கமோ எப்படி. ஏன் அப்படின்னு கேட்டா இதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு பொதுவாக மெஹராபுகள்ல பேசப்படாத சப்ஜெக்ட் குறை சொல்ல முடியாது. ஏன்டே ஒருத்தர் வந்து சொன்னார், ஏ நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா, இதெல்லாம் சும்மா மேல சொல்ல முடியாது, சத்தியமா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு, நீங்க 25 வர்ற உனக்கு பாதி கடைசியில தான் காதல் விடுவோம். ஆ அஜரத் இன்னைக்கு அதை பத்தி பேசினாரு, செக்ஸை பத்தி பேச, என்ன அஜரத்து செக்ஸ் அஜரத்துமா, இது இப்படிப்பட்ட விளக்கங்களில் மட்டும்தான் பேச முடியும். அண்ணா பேசுறான், நான் பேசல. யாராவது தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாவையும் சேர்த்து தப்பா எடுத்துக்க முடியாது. அல்லா சொல்றான் வாட் இஸ் செக்ஸ், எல்லா நேரத்தில் பேசுறான், அது எந்த நேரத்துல எப்படி விளங்கணும் அப்படிங்கிறதே குரானே சொல்லுது. ஏன்னா அது இயற்கை தானே, இயற்கை இல்லாத விஷயங்களை அல்லாஹ் என்றைக்குமே பேச மாட்டான். இயற்கையாக அவனுக்கு உள்ளதை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே
போறான்.
இப்போ தகவலுக்கு வந்துடும். எல்லாத்தையும் குடிச்சாச்சா, நீங்களாம் குடிச்சிட்டு கிளாஸுக்கு. இப்போ இந்த அடலேசன் ஏஜ், இந்த 13 to 23 ஒரு மனுஷனை எப்படி பக்குவப்படுத்துகிறோமோ, அந்த வந்து அந்த மாவு எப்படி பிணையப்படுகிறதோ, அல்லது அந்த பேசிக் தரம் எப்படி போடப்படுகிறதோ, அதனுடைய ஹோல் பில்டிங் அப்படிதான் இருக்கும். எந்த பில்டிங் மேல அது நிக்க, எவ்வளவு பெரிய பில்டிங் நிக்க போதோ அந்த பேசிக்க வச்சுதான். இந்த பேசிக்ல லேஸ் ஆட்டம் வந்துச்சுனாலும், அல்லது அந்த பேசிக் கொஞ்சம் குழஞ்சு போச்சுனாலும், அல்லது மோசமா குழஞ்சினாலும், அதன் மேல நிக்க போற எல்லா பில்டிங்குமே அதனுடைய பாதிப்பை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். இது சுன்னத், இது அல்லாஹ்வுடைய சுன்னத். சரி, அப்படிப்பட்ட வயசுல அந்த பிள்ளைங்களை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப ரெட்ட அர்த்தம் விளங்குது பாட்டுக்கு, அப்ப ஆப்போசிட் செக்ஸ் மேல அவனுக்கு ஒரு விதமான பார்வை வருது. இப்படி மொபைல் வச்சிருக்கான், வேற ஏதாவது ஒரு படம் பாக்குறான், ஏதாவது பண்றான். இல்ல இவனை வந்து எப்படி அணுகுவது, நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாது. இவனை இவன் எப்படா கொண்டு போறது, அவன் அப்படி தப்பு செய்யறாங்கிறது கூட சில நேரத்தில் தெரியும். ஆனா இவனை எப்படி டீல் பண்றது, அவன்கிட்ட போய் எப்படி கேட்கறது, ஏன்னு கேட்டா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல போய் முட்டக்கு மட்டக்கு ஏதாச்சும் போய் எவனாவது ஒரு சிகரெட் குடிச்சிருந்தப்பான், இவரு பெருசா பேச போறவா நேர தம்பிங்களா ஏப்பா அப்படின்னு சொன்னா, அது வரையும் மறைச்சு குடிச்சுக்கிட்டு இருப்பான், அப்புறமா நேரடியா அடிப்பான். அதுதான் தெரியல, ஏன் அதை தெரியாது, ஒண்ணு வேணுமானே அப்படிமா நம்மளுக்கு. அதனால இந்த மாதிரி கேரக்டரை கையாளுவது இருக்கிறதே குரானும் ஹதீஸும் அழகாக அப்படியே டான்ஸ் எல்லாம் போய் விட்டு விட்டு போறான். இப்படித்தான், ஆனா இப்படித்தான். ஏன்னு கேட்டா பணத்தை மட்டும்தான் படைச்சவனுக்கு மட்டும்தான் கடலை. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வயசை ஒருத்தன் கடக்காமல் கூட்டிகிட்டு போக முடியுமா? இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன செய்யுது, அந்த ஹார்மோனல் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் அவனுடைய ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஒரு 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 திருமணத்தினுடைய தகுதிக்கு அவன் போகிறான், அவனுடைய அறிவு சிந்தனைகள்லாம் மாறுது. கூப்பிட்டு எல்லா ஹார்மோனையும் வெட்டியாச்சு எல்லாத்தையும். அவன் நாளைக்கு கடல தொப்பியை போட்டுக்குவான், பெரிய தஸ்மி பண்ணி எடுத்துக்குவான். இந்நேரம் பள்ளியாசையில் வந்து இப்படிலாம் கூட்டிகிட்டு வர முடியாதுல்ல, அவனும் உட்காந்துக்குவான். அவங்க அக்கா வந்து வாடா வரமாட்டேன், வாடா வரமாட்டேன், கல்யாணம் முடியல, ஐயோ பயமாக இருக்குது அப்படிமா. இப்போ இவனை திரும்ப நீங்கள் தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், இவனுக்கு ஊசியை போட்டு அந்த பிள்ளைய பார்த்தா பார்த்தா டாக்டர் போமா எப்படியாவது பார்த்தா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வைக்கணும். அது ஏன் அப்படின்னு சொன்னால் நிதர்சனம் நீ. அப்போ அது இயற்கையாக அந்த ஹார்மோனல் சேஞ்ச் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் எப்படி அவங்கள சமைச்சு மேலே கொண்டு வருது? ஆனால் அது வந்து பெண்ணாக இதில் வேறுபாடே கிடையாது. ஆம்பளை பிள்ளையும் சரிப்பாங்க. இப்போ பசங்களிடத்தில் எவ்வளவு பெரிய இந்த தன்மைகள், அவனுக்கு ஆணாதிக்க சிந்தனை, அதாவது வெளியே போகிறது வர்றது கார் வச்சு விளையாடுறது. இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், 13-10 படிக்கிற வரையும் அல்லது அந்த 12 வயசு வரையும் எங்கே போகணுன்னா சரி, ஒரு டவுசர் எடுக்க போகணும், ஒரு சட்டை எடுக்க போகணும், ஒரு பேண்ட் எடுக்க போனால் அம்மாட்ட போய் சொல்லுவான், அம்மா அவர் வர சொல்லுமா, அப்பா வர சொல்லுமா, போகிறேன் அப்படிமா. அவர் அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது போய் எடுத்து வாங்கிட்டு அம்மா கூப்பிடறாங்க, இல்லை போகவே மாட்டான். அவர் எப்படியாவது வந்து இவனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த கட்டினான். அந்த 12 வயசு பிறந்த உடனே, +1 வந்த உடனே, +2 வந்த உடனே, இப்போ சட்டை எடுக்க வேண்டியிருக்கும். இவங்க அம்மா சொல்லுவாங்க, அப்பாவை கூப்பிட்டு போயிருக்கிறேன், வேணாம் நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய், எல்லா வீட்லையும் நடக்கும், நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய். டே அவங்களுக்கு என்ன தெரியும், ஏதாவது எடுத்துருவான் அவன் அப்பா கூட போனால் சேர்ந்துக்கிட்டு பின்னாடியே வருவான், வாசப்படியில் இருந்து வருவோங்களே நீங்கள் போங்க கிடைக்கும். அவருக்கு இதாக இருக்குது, என்னடா நேற்று வரையும் பேசாமல் இல்லான்னு வந்துக்கிட்டு இருந்தான், நீங்கள் வருவோங்களே நீ போகல கடைக்கு போங்க நான் வரல அப்படிமா, சேர்ந்து வரமாட்டான், சேர்ந்து வரமாட்டான். இது எல்லாத்தையும் விட நீங்கள் டீல் பண்ண போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் அறிவு வளர்ச்சி வந்து பயங்கரமாக இருக்கும். நான் சொல்ல சயின்ஸ் சொல்லு பயங்கரம். அப்போ அவன் நினைப்பான், எங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியல, இது வந்து சுண்ணத்து, இது நடந்தே ஆகும், நீ வேண்டா அடுத்த வீட்டு பிள்ளைய ஒருத்தரை கூப்பிட்டு அப்படி அவங்கள்ட்ட பேச்சு பாருங்க, நமக்கு ஐடியா கொடுப்பான். அதை என்ன செய்றீங்க, இது அப்படி செய்யுங்க அம்மா, இந்த உலகத்துல எந்த பயனுக்குமே அறிவு இல்லை, நமக்கு மட்டும்தான் தப்பு பண்றாங்க, ஐடியா கொடுக்குற காரணம். இப்ப இதை எப்படியா சமைச்சு எடுக்கிறது, இதை எப்படி கரெக்ட் பண்ணி அந்த சேனலை பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்து அந்த டிராக்ல விடுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஆயத்துல பெருமான ரசூல் ஆயிட்டார். ஏன்னா அது தடம் புரளக்கூடிய வயசு. அறிவும் நல்லா இருக்கு, உடல் வலிமையும் நல்லா இருக்கு, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உடல் வலிமையும் நல்லா இருக்கு, அறிவும் நல்லா இருக்கு. ஆப்போசிட் செக்ஸ் மேல தானான ஒரு காதல், தானான ஒரு சிந்தனை வருது. இப்ப இவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆரம்பமாக முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய சாய்வு மனோநிலை, குர்ஆன் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய சாய்வு மனோநிலை, அதாவது சேம் செக்ஸ். ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய சிந்தனை எப்படி போகும்னா, நம் சார்ந்த இனம் அதன் மேல ஒரு புரியும், எல்லாத்துக்கும் வந்து போகும், எல்லாத்துக்கும் வந்து போகும். இன்னைக்கு உலகத்தில் அக்செப்ட் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தப்புல மோசமான தப்பு என்னன்னா, இந்த கே செக்ஸ் அப்படின்னா ஹோமோசெக்சுவல்ஸ், ஆண்பால் ஆண்பால் பிரியம். இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுகள்லாம் அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், ஒரு பெரிய பாரதி பாதிரியார் அவர் வந்து என்னை சந்திக்க வந்தார், ஒரு பெரியார் பேசுகிறாங்க, என்னை வந்து சந்திக்க வந்தார், நான் பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ கேட்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க, குடும்பத்தோட இல்லையா, எத்தனை குழந்தைங்க எல்லாம் கேட்டார். நான் கேட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உண்டு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை அதை பெருமையாக வேறு நினச்சிக்கிறான், அது சமுதாயத்தில் ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு நினச்சிக்கிறான். என்ன ஆங்கில் கெய் அப்படின்னு சொல்கிறத, கெய் அப்படின்னு சொன்னால் நான் ஆணை, இது ஆணை திருமணம் முடித்திருப்பவன், பெண் எனக்கு பிடிக்காது. அதை பெருமையாகவும் அங்கீகாரமாகவும் நீங்கள் அல்லாஹ் சொல்கிறான், அவனை மாதிரியாவது செருப்பு கலக்கி அழிக்கணுங்கிறான். மலூன் இந்த வார்த்தை வருது, உலகத்திலே அற்பமான கேவலமான புத்திக்கு உரித்தானவர்கள் இந்த விதமான. இது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த வயசில் இது சேனலைஸ் பண்ணப்படணும். அப்போ அந்த வயசில் இதே மாதிரி உண்டான சிந்தனை இருப்பது இயற்கை. இது ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் வித்தியாசம் கிடையாது. சைக்காலஜி சொல்லுது, நான் சொல்லலை, குர்ஆன் சொல்லுது. அதை குர்ஆன் அழுத்தம் கொடுப்பதை சைக்காலஜியினுடைய ஒளியில, மனோகத்த ஒளியில் பார்த்தா அப்படியே, ஏ அப்பா என்ன அருமையாக பெருமானார், என்ன படைச்சி வச்சது அவங்க, அவனுக்கு பிறகு இதை பற்றிலாம் அழகாக பேச தெரியும். நல்லா சொல்லுவான் இந்த இடத்துல சொல்கிறான், அப்போ அப்படி ஒரு சாய்வு கொடுக்கும். அப்போ ஒரு பேரண்டினுடைய நடவடிக்கை எப்படி, அல்லது அதை தாண்டி அவன் போகும்போது அவனுடைய இயற்கையான ஒரு தன்மையில், அதாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்கிறான். எல்லா இடங்களையும் அதாவது சுய இன்ப பழக்கம். அது இன்னைக்கு அதை பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி. நம்ம பற்றி யாருமே பேச மாட்டோம். அதீஸில் வந்து குரானில் வரும், யாரெல்லாம் வந்து மாஸ்டிபேட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் யாருக்கெல்லாம் சுய இன்ப பழக்கம் கொடுக்கிறதோ, பெருமானார் சொன்னார்கள் அவர்களுடைய கைகள் எல்லாம் நாளைக்கு கியாமத்து நாளையில் ஹுகுலாக்களாக வரும். ஹுகுலா அப்படின்னு சொன்னால் கற்பமடைந்த பெண்களாக, பெண்களுடைய கற்பத்தை போன்று வயிறுகளை போன்று இந்த கரங்கள் இருக்கும். அன்னைக்கு மறைக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் எதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தோப்புலாம் பேசக்கூடாதுன்னு அன்னைக்கு பட்டவர்த்தனமாக தெரியும், முன்னாடியே அறிவோடு. அப்போ அந்த வயசில் அந்த பிள்ளைங்களை குறித்து நீங்கள் பேசணும். இஸ்லாம் சொல்லுகிறது பேசு. சில விஷயங்கள் அவன் மாறுபடுகிறான் என்று தெரிந்தால் அந்த நேரத்தில் பக்குவமாக அவனுக்கு அதை வந்து எப்பா இது தவறு அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது செய்தி, இல்லை அதில் கொஞ்சம் அப்படி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அந்த அம்மா அதை கவனிச்சிருச்சு, தன்னுடைய மகளுடைய நடவடிக்கை சரியில்லை, அடிக்கடி ஃபோன் பேசுகிறா அல்லது சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த மதர் நேரடியாக கண்டிக்கக்கூடாது. மதர் நேரடியாக கண்டிக்கக்கூடாது. அது என்ன செய்யணும்னா அவங்க அப்பாட்ட சொல்கிறது. அவங்க அப்பா ஏன்னு கேட்டால், பொதுவாகவே இயற்கையிலே பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் தகப்பனார் மீது ஒரு விதமான சாய்வு இருக்கும், ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் தாயார் மீது ஒரு விதமான சாய்வு இருக்கும். எல்லா குடும்பத்திலையும் உள்ளது இயற்கையிலே. ஆண்கள் பிள்ளைக்கு எது வேணாலும் அம்மாட்ட தான் போய் கேட்பான், அம்மாவிட்ட பார்த்து உங்கள் ஆள்கிட்ட ஏதாவது சொல்லி இதை வாங்கி கொடுப்பான். அந்த பிள்ளையே நேரடியாக வந்து அப்பாட்ட கேட்டுருக்கேன், எப்பா அந்த அம்மாட்டெல்லாம் போனால் வேலை நடக்காது, இது இயற்கையாக வரும். இப்போ இந்த அம்மா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த கணவன் இந்த மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் சொல்ல வேண்டும் இப்படி நடக்குது. அந்த கணவன் எப்படி அதை கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸில் நமக்கு அழகான விஷயம் கிடைக்குதுங்க. ஒரு தவறு ஒரு பையனோ ஒரு பெண்ணோ செய்து கொடுத்தா என்று சொன்னார். தவறு அப்படின்னு சொன்னால் பெருசாக ரோட்டுக்கு வர்றதில்லை, அதுக்கு முன்னாடியே அந்த 13 வயசில் ட்ராக் மாறுது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றாவது உபதேசம் பண்ணும் கவுன்சிலிங். அது வந்து இல்லை, அதில் ரிசிஸ்டாக இருக்குது, அதில் இன்சிஸ்ட் அப்படி மறந்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா என்ன செய்யணும், சந்தர்ப்பம் பார்க்கணும். பார்த்து ஒரு நாள் கூப்பிட்டு அந்த மகளை அல்லது அந்த அம்மா மகனை கூப்பிட்டு என்ன செஞ்சிருந்தோம்னா, தனியாக யாருமே இல்லை, அம்மா தம்பி தங்க சித்தப்பா பெரியப்பா யாரும் இல்லை, அந்த பொண்ணும் இவர் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை, அதனால் இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு பலரும் ஒரு அறைய அறிஞ்சிடும். ஒரே ஒரு நான் சொல்ல குரான் சொல்லுகிறேன், இன்னைக்கு சைக்காலஜி இதை ஒத்துக்கிறான். உங்களுடைய குழந்தைகள் தொழாவிட்டால் 13 வயசில் அடிங்கன்னு நாங்கள் பெருமாட்டேன், புரியுதா? 13 வயசில் உள்ள தொழாட்டி அடிக்கணும். அடிக்கணும்னா எப்படி அடிக்கிறது? டெய்லி அவன் கொண்டு கொண்டு அடம்னு எட்டம்னு அப்படி அடிக்கிறது இல்லை, ஒரே நாள் ஒரு அரை அரையணும். அப்புறம் அந்த பையனுக்கு உடனே மண்டையில் தச்சிடும், ஆஹா நான் தொழுகாமல் இருப்பது என் கற்பனாருக்கு பிடிக்காது. அதுதான் செய்தி இல்லை, இதை உள்ள விதைக்கிறதுக்கு தான் அடிங்கிறது. அடிங்கிறதுனால ஒரு பெரிய பிறவை கட்டி விட்டுக்கிட்டு டெய்லி டம்மு டம் அது வந்து உருப்பிடாமல் போயிடுவாங்க. அந்த அடிங்கிறது இல்லை, அது இஸ்லாம் சொல்லலை. அடிங்கன்னா அந்த அடி வந்து மனசுல அப்படியே நிக்கணும், ஆஹா இவருக்கு இது பிடிக்காது, நான் தொழுக போகாமல் இருந்தால் என் தந்தையும் தாய்க்கும் அது வெறுப்பான ஒரு செய்தி, அதனால நான் என்ன செய்யணும், ஐ ஹாவ் டு சேஞ்ச், நான் என்ன மாற்றணும். இந்த மாதிரி ஒரு காரியம் பண்றது என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் பிடிக்காது. முதல்ல வந்து என்ன செஞ்சோம்னா கவுன்சிலிங் கொடுக்கணும், ரெண்டாவது இப்படி ஒரு கட்டணம் கொடுக்கணும், மூணாவது அவர்கள் யார் மீது இயற்கையாக ஒரு மரியாதையும் பாசம் வச்சு, வெளியே டீச்சர்ஸ்க்கு இருக்கலாம் அல்ல வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்களோட அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு டச் இருக்கும். அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு கொஞ்சம் கெயின் பண்ணுங்க. இப்போ அந்த பையனையும் அந்த பொண்ணையும் அவங்க கூப்பிட்டு என்ன செய்யணும்னா பேசணும், பேசணும். இது நடக்காத ஒரே காரணம் தாங்க, இன்னைக்கு தமிழகம் எப்படி தலைகிற ஏன்னா அவனை வந்து செய்ய தெரியல, அவனை எப்படி பிடிச்சி கொண்டு போறதுன்றது தெரியாதனால ஒண்ணு தடா பிரச்சனை வரையும் விட்டுறான். ஏன் பிள்ளை நம்பிக்கை அப்படிலாம் இருக்கக்கூடாது, இஸ்லாம் அவர் சொல்லவே இல்லை. எந்த காலத்திலையும் எந்த பொருளையும் நம்ப முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு வர வேண்டிய சித்தனைகள் வரணும். அப்படிலாம் இல்லை, என் பிள்ளை தஸ்பியோட தெரியறான், என் முக தாக்கத்துலாம் சொல்லும், ஓன் அக்செப்ட். அது அமானிதம், அது அமானிதம். உங்க புள்ள உங்க சொத்தல்ல, அல்லாஹ் உங்கள் கையிலே கொடுத்திருக்கக்கூடிய அமானித பொருட்கள். உங்களுடைய அமானிதங்களை கொடுத்து குறித்து நாளை அல்லாஹ்விடத்தை நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அலட்சியமாக எடுக்கன்னு அர்த்தம், அமானிதத்தை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்க, நீங்க அதை முடிவு செய்தீர்கள், அதை நிறைவு செய்தீர்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீர்கள். ஏன்னா இதை இன்னைக்கு இந்த செய்தியை இன்னைக்கு இங்கே வந்து ஒரு 50 பேர் இருக்கீங்களா, மேலே ஒரு 10 பேர் இருப்பாரா? இதை வந்து தமிழ்நாட்டினுடைய அத்தனை முஸ்லீம்களை கூப்புக்கார வச்சு பேசப்படக்கூடிய செய்தி, பேச வேண்டிய செய்தி. எல்லார் மனசுலையும் இந்த ஆசை இருக்கு. யார் யாரும் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். என் பிள்ளை நல்லா இருக்கணும், இந்த வயசுல இவங்களை எப்படி சேனலைஸ் பண்ணுறது தெரியல. நான் வந்து இதுக்கு வந்து சைக்காலஜிட்ட போய், ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் டாக்டரை கூப்பிட்டு வந்து அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்ல, குரான் சொல்றதை செய்ப்பா. அப்ப இந்த அடியும் கூட இது மோசமா இருக்குமோ? ஒரே ஒரு தடவை அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு இது அவர்களுக்கு வெறுப்பு என்பதை தெரிவிப்பதற்குண்டான அடி, அவ்வளவுதானே ஒளிஞ்சு. அதை வந்து இதை வந்து இதை செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப அதை பத்தி பேசவே கூடாது. அதுல முக்கியமான விஷயம் தான், திரும்ப அவனை போய் நம்ம ஊன் பண்ணிக்கிட்டே இருந்தோம், திரும்ப அவனை நோண்டிக்கிட்டே இருந்தானா அது வேற மாதிரி போயிடும். அதோட நம்மளும் அது சம்பந்தமா யார்த்தும் வெளியே பேசக்கூடாது, அவங்கள்ட்ட தெரியாம அப்படியே போயிட்டே. அந்த புள்ள எப்படி மலருதுன்னு பாரு, அதுக்கு பின்னாடிதான் அது பூவாக மலரும். இது இல்லாம நீங்க அதுல வேற வழிகளை கையாள ஆரம்பித்தால் அது என்ன பிஞ்சில படுத்ததா, அது விட்டாலும் அப்படி நடக்கும், விடாம இருந்தா அல்லாஹ் தாலா நம்ம இந்த விஷயத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த அறிவை எல்லாம் நமக்கு தரணும். இன்னைக்கு உரிய இந்த இந்த காலத்தினுடைய அந்த குழந்தைகளை அறிய அழகா சேனலைஸ் பண்ணி, ஏன்னா முன்னாடி உள்ள காலமா இருந்தா இப்ப உள்ள பிள்ளைங்க இல்லை, நல்ல விவரமா இருக்காங்க. நீங்க ரொம்பலாம் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டும்ங்கிறது இல்ல, நம்மளதான் வேகமா. நான் அடிக்கடி சொல்ற செய்தி, ஒரு அண்ணா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 விஷயங்கள் குறித்து 6 விஷயங்கள் குறித்து சொன்னல, அது குறித்து துபாயில ஒரு கிளாஸ் நடத்திருந்தேன். அப்ப அதான் பேச்சே வந்துச்சு, ஹூ இஸ் வேர் இஸ் அல்லாஹ் அப்படின்னு ஒரு கேள்வி, அல்லாஹ் எழுந்திருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுல அந்த விடை வரும்போது, இதை ஒரு நாள் தப்சீர் நடத்தும் போது இது ஒரு ஆயத்துக்கு ஒரு ஒரு ஹதீஸினுடைய விடையாக வருது. அப்ப இதை கேட்டுட்டு நான் சும்மா விட்டுட்டேன். அப்போ வந்து நைட்டு ஃபோன் அடிக்கிறார், 11 மணிக்கு ஒரு அர்த்தா. அதில் அந்த கேள்வி கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்க, அது இது விட சொல்லுங்க. நான் கேட்டேன், ஏங்க நேரம் நம்ம தெரியாது, 11:30 என்னங்க போகணும், ஒரு மணிக்கு தூங்க வேணாம். உடனே அவர் சொல்றாரு, இது ஏன் பிரச்சனை இல்லை சார், என் பையன் பிரச்சனை, நீ கூட்டு போகிறது 7th படிக்கிறா, ஒரே நச்சு அவர் சொன்னார் இல்லை, நீ அர்த்தம் சொல்லு, அவர் போன போகுது. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அப்புறம் கடைசியாக அவன் சொல்லிட்டேன், இங்கே நீ சொல்ல அப்படின்னு சொன்னேன். ஐ வில் சர்ச் இன் கூகுள், என்ன சார், ஐ வில் சர்ச் in google allah vele devan ammale okay we can search allah in the google na and allah pona pulle illa neenga onnu theriyadhu nenaikka venda kadesiya alirudillah tharan ungalde vaakiye sollikittingale avanga sonnanga la turabbu auladakum kama rabbakum abaukum la turabbu auladakum kama rabbakum abaukum unga athamma ungala valathadhu mariye en pullai valaikkanum nenaikkaadinga நீங்க அடிக்கடி நம்ம சொல்லுவாங்க, எங்க அத்தாமான எங்க எப்படி இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்போம், அந்த பெருமை பேசுறது அப்படி வளர்க்காத. அண்ணன் புலி கூலி ஜமானின் கைதி ஜமானிக்கும், அவங்க உங்க காலத்துல மாறி வரல, டிஜிட்டல் ஏஜ்ல இருக்காம. அதனால யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப், உன்னை நீங்க மாத்திக்கிட்டு காலத்திற்கு தோதுவாக பிள்ளைய வழங்குறது தெரிஞ்சு, எங்க அத்தா காலத்துலன்னு பேசிக்கிட்டு தெரியாத நீ மாறு அப்படின்னு அந்த அலியினுடைய ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வார்த்தையை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த தஃப்சீரை நிறைவு செய்வோம். இந்த ஆயத்துக்கு இன்னும் முழுசா நம்மளால சொல்ல முடியல, இந்த பசங்க இந்த மாணவர்கள்லாம் இருந்ததுனால இது ஒரு முக்கியமான செய்திங்கிறதுனால பேரண்ட்டுக்கும் இது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு அடுத்தடுத்த வாரங்களில் அந்த 30 செய்தியை சொல்லி முடிச்சு இந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஆயத்துடைய தஃப்சீரை முடிப்போம். அதற்குரிய அறிவை வல்லநாய நமக்கு தந்தரும் புரிவானாக, இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக, இந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் காரணமானவர்களாக இருந்தார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக, இதனுடைய நன்மைகளை உலக மக்கள் முழுவதற்கும் கொண்டு போய் எல்லாம் சேர்ப்பானாக, இந்த மஜ்லிஸை எல்லாம் பொருந்தி கொள்வானாக, கியாமத்து நாள் வரை இருப்பதற்கு உதவி செய்வானாக, இந்த மஜ்லிஸில் கேட்ட செய்திகளை எல்லாம் மனசில் பதிய வைப்பானாக, இந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்முடைய கபரிலும் அல்லாஹ் தஆலா நம்மளோடு இருக்க வைப்பானாக, அந்த குர்ஆன் மீது உள்ள அந்த இயற்கையான காதலை இன்னும் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்துவானாக, அதன் மீது அளவில்லாத பிரியம் வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்குவானாக, அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கி தருவானாக.
This audio was done